அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி, பெரு சிற்றம்பலம், எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏற்று, திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க, தெரு விளங்கு திருத்தில்லை திரு சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே, உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம், மறுவிளங்கு குழவல்லி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க மலர்ந்து சிவ கொழுந்தே, அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி, திரு சிற்றம்பலம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. அன்பு கிழமிய அருள் நேரலை உறவுகள் அனைவருக்கும் நம்முடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாக எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய அருள்நிலை நிகழ்விலே பிலாடெல்பியாவிலிருந்து திருமதி ராஜி ராஜா அவர்களும், இந்தியாவில் பெங்களூரிலிருந்து நம்முடைய நண்பர் தயவு திரு ஆனந்த பாரதி அவர்களும், மற்றும் அமெரிக்காவில் பல மாநிலங்களிலிருந்து மாணவ செல்வங்கள் பல்வேறு அருள்பாப்பாக்களை இசைத்தும் நமக்கு அந்த அருள் நலத்தை அருள் சுகத்தை அருளால் அளிக்கவிருக்கின்றார்கள். இப்பொழுது நம்முடைய நிகழ்வு இன்றைய தினம் வள்ளலார் வருவிக்கூற்ற அந்த நன்னாளை ஒட்டி அவருடைய அருளால் சீரும் சிறப்புமாக துவங்குகின்றது. இந்த துவக்க நிகழ்வை நம்முடைய சகோதரி அஞ்சனா தேவி கோவிந்தராஜன் அவர்கள் தங்களை பற்றி தங்கள் எந்த ஊரிலிருந்து எந்த மாநிலத்திலிருந்து பாடுகிறார்கள் என்பதை சொல்லி அருள்பாவிலிருந்து அவர்கள் ஒரு சில பாக்களை பாடி இந்த நிகழ்வை துவங்கி வைக்குமாறு அவர்களை அன்புடன் நம்முடைய அனைவரின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம், சுபம்.
எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அஞ்சனா தேவி கோவிந்தராஜ். எனக்கு 14 வயது. திருவருப்பா ஆழம் திருமுறை பாட போகிறேன். அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, திற்பாதம் பொற்பாதம் தீரே சிறந்தது, திக்காருகின்ற திருநாள் சிறந்தது, திற்பாதம் பொற்பாதம் தீரே சிறந்தது, திக்காருகின்ற திருநாள் சிறந்தது, கற்பத நின்ற கரிசு துறந்தது, கற்றப்போய் நூல்கள் கனத்தே மறந்தது, கற்பத நின்ற கரிசு துறந்தது, கற்றப்போய் நூல்கள் கனத்தே மறந்தது, அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, சத்திய ஞான சபையனுள் கண்டானன் தன்மாக சித்தியை நான் பெற்று கொண்டானன், சத்திய ஞான சபையனுள் கண்டானன் தன்மாக சித்தியை நான் பெற்று கொண்டனன், நித்திய ஞான நிறைய முதுந்தனன், நிந்தை உலகிய சந்தையை விந்தனன், நித்திய ஞான நிறைய முதுந்தனன், நிந்தை உலகிய சந்தையை விந்தனன், அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே. சாதி சமய சழக்கெல்லாம் அற்றது, சன்மார்க ஞான சபை நிலை பெற்றது. சாதி சமய சழக்கெல்லாம் அற்றது, சன்மார்க ஞான சபை நிலை பெற்றது. மேதினில் சாகாவித்தையை கற்றது, மேயறு ஜோதி என் உள்ளத்தில் உற்றது. மேதினில் சாகாவித்தையை கற்றது, மேயறு ஜோதி என் உள்ளத்தில் உற்றது. அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே, அருள் நன்றி. எனக்கும் உனக்கும் நீ செய்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, எனக்கும் உனக்கும் நீ செய்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு ஏதும் பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு ஏதும் பொருத்தமோ. எனக்கும் உனக்கும் நீ செய்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. காட்டும் துணைவனே, கரவு நினையாய எனக்கு நீமை காட்டும் துணைவனே, கலி தெந்தனையும் சன்மார்க்கத்து நாட்டும் துணைவனே, கலி தெந்தனையும் சன்மார்க்கத்தில் நாட்டும் துணைவனே, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு ஏதும் பொருத்தமோ, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. நன்றி.
உண்மையிலேயே அற்புதம் அற்புதம் தாங்கம்மா. வள்ளல் பெருமான் அருட்பாவில் பாடியது போல் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமுங்கிறது போல இந்த அருள்பாவுக்கு பொருத்தமான அருள் சித்தியை பெறுவதற்குரிய அந்த அருள்குரல் ரொம்ப தெய்வீகமான குரல். உங்களுடைய வாழ்க்கை முழுக்க வந்து அந்த அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் காப்பு எப்போதும் இருக்கும். நல்ல குரல், ரொம்ப சிறப்பாக பண்ணீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றிங்கம்மா. வளமோடு இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க.
நன்றி
நன்றி நன்றிங்கப்பா. இந்த பாப்பா இவ்வளவு சிறப்பாக நம்முடைய உளம் இணைக்கின்றபடி உளம் இயக்கின்றபடி பாடுவதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்முடைய இசை ஆசான் ஆத்மநாதன் ஐயா. அவங்க இப்ப இந்தியாவில் இருக்கிறாங்க. கடந்த இந்த கோடை விடுமுறையின் போது அமெரிக்கா வந்திருந்தாங்க. நம்ம வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நடத்திய அந்த கலிபோர்னியாவில் நடத்திய அந்த நிகழ்வுல வந்து ஐயா அவங்க இசை கச்சேரி நடத்தியிருக்கிறாங்க. அவங்க வந்து அமெரிக்காவில் உள்ள பல மாணவ மாணவியர்களுக்கு வந்து அருள்பாவை வந்து உளவு சிறப்பாக அந்த பாடல்களை கற்றுக் கொடுத்து நிறைய பேரை வந்து அந்த அரங்கேற்ற நிகழ்வுகள் படித்திருக்கிறாங்க. அவங்க அவங்க தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவங்க அவங்களுடைய தொண்டும் அவங்களுடைய சிறப்பும் மென்மேலும் அருள்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்களுக்கு நல்லருள் வழங்கி சீரும் சிறப்போடும் சிறக்க வைக்க வேண்டும். அந்த ஐயாவை வந்து இங்க இருக்கின்றபடியே வந்து நம்முடைய குழந்தைகளை வந்து அவங்க ஆன்லைன்லயே கூட அந்த நிறைய குழந்தைகளுக்கு வந்து இசை அந்த பயிற்சி அவங்க கற்றுக் கொடுக்கறதாக கேள்விப்பட்டேன். அப்படி அந்த ஐயாவை தங்களுடைய குழந்தைகளுக்கு அருள்பா போன்ற பாக்களை கத்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க அவங்கள அந்த ஐயாவை தொடர்பு பண்ண நினைச்சா நம்முடைய திருமதி பூங்கோதை அவர்கள் அல்லது சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த நம்முடைய வள்ளலார் இன்னோசன் மிஷன் சார்ந்த அன்பர்கள் எங்களை போன்றவர்களை நீங்கள் வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த பாப்பா இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் முடிவிலும் ஒரு சில மாணவ மாணவியர்கள் பாடுவதற்காக இருக்கின்றார்கள். எத்தனை பேர் வருகின்றார்கள் என்பது அது பெருமான் தேர்ந்தெடுத்த முடிவு. ஒருவரோ இருவரோ மேலோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக நிகழ்வின் முடிவில் பெருமான் யாரையாவது தேர்ந்தெடுத்து வர வைப்பார். இந்த பாப்பாவை இன்று பெருமான் தேர்ந்தெடுத்து நம்முடைய இந்த அருள் நிகழ்வை வந்து துவக்கி வைப்பதற்கு இன்னைக்கு அவர் அனுமதித்துள்ளார். இந்த பாப்பா அவர்கள் திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்து இந்த அஞ்சனாதேவி கோவிந்தராஜன் அவர்கள் மகளோடு வாழ்வர உவந்து நின் அருள் செய்வாய், இரு நிலத்தவர் என்கிற திருவருள் எல்வடி ஒரு மண்டில் குரு நிலைத்த சர்குரு என இறைவ என் குறைகளால் பரம் போற்றி. அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி வளமோடு இன்புற்று வாழ்வாங்கு வாழ்கப்பா.
ரொம்ப நன்றிங்க.
நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. அடுத்தபடியாக நம்முடைய இந்த நேரலை நிகழ்வில் திருமதி ராஜி ராஜா அவர்கள் பிலாடெல்பியாவிலிருந்து பென்சில்வேனியாவிலிருந்து இப்பொழுது பேசவிருக்கின்றார்கள். அந்த அம்மையார் அவர்கள் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய தரிசனத்தையும் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவருடைய தரிசனத்தையும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக லைவாக பார்ப்பது போல் அந்த பார்த்த ஒரு அனுபவத்தை ஒரு அருள் கடாட்சத்தை பெற்றவர்கள். அவர்கள் வந்து மாணவர்களுக்கு இந்த அரசு உதவித்தொகை வழங்கக்கூடிய அந்த கல்வி சார்ந்த துறையிலே வந்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய அதன் பிறகு அந்த வள்ளல் பெருமானுடைய தரிசனத்தின் பிறகு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அவ்வளவு தமிழாய் கற்றவர்கள் கிடையாது, ஆனால் அந்த தரிசனத்திற்கு பின்பு அவர்களுடைய வாக்கிலும் அவங்களுடைய எழுத்திலும் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவங்க எழுதிய சில எழுத்துக்களை நான் அண்மையிலே பார்க்க நேர்ந்தது, மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புத தமிழை அந்த அம்மாவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நூல்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அம்மா அவங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்திற்கும் ஆன்மீக பயணத்திற்கும் அவங்களுடைய உலகில் மற்ற காரியங்களுக்கும் உற்ற துணையாக சிறப்போடு செயல்படக்கூடிய நம்முடைய ஐயா ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு இருக்கிறார்கள். அவங்க வந்து இந்த இணைப்பிலே வந்து தொடர்ந்து வந்து கலந்து கொண்டு வருகிறார்கள். நம்முடைய எல்லா அருள் பணிகளுக்கும் அவர்கள் வந்து உறுதுணையாக இருக்கின்றார்கள். அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் எக்காலத்தும் இன்புற்று வளமோடு வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் அவர்களுக்கு நல்லருள் வழங்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய அம்மா அவர்கள் அவங்களுடைய அருள் அனுபவத்தை நம்முடைய வந்து அன்புடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அம்மா வருக, வணக்கம்.
வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, உனக்கு முன்னால் பாடிய பாப்பா நமக்கு அப்படியே உள்ளத்தை கவர்ற உனக்கு அப்படி அற்புதம், உண்மையாவே அற்புதமாவே இருந்தது பாப்பா. உனக்கு என்னுடைய எங்களுடைய பாராட்டுக்கள், அவ்வளவு அற்புதமா இருந்தது. உள்ளத்தை உருக வச்சதுக்காக ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் முதலில் அணிகலந்த நல்ல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அருப்பிரகாச வள்ளலார் பெருமானின் 195வது வருவிற்ற திருநாளை ஒட்டி அதன் விழாவின் ஒரு பகுதியாக நமது அமெரிக்காவின் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நடத்தும் இந்த நேரலையில் கலந்து கொண்டு உரையாற்ற வாய்ப்பளித்த திரு துரை ஐயா, கோபி ஐயா, பிரசன்னா ஐயா மற்றும் நம் சன்மார்க் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான கோடானு கோடி வணக்கங்கள். மேலும் எனக்கு ஊக்கமளித்து பல அற்புத கருத்துக்களை வழங்கி உதவிய தற்போது கலிபோர்னியாவில் உள்ள திரு சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளேன். மிக முக்கியமாக என்னில் இருந்து என் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்த உரையாடலுக்கு துணை நிற்க அவரை சிரம் தாழ்ந்து வணங்கி இந்த சிறியனின் உரையை தொடங்குகிறேன். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி, வந்தரில் புரிய விரைந்தது தருணம், மாமணி மன்றையை ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே, வந்தரில் புரிய வரமெல்லாம் வல்ல தனி அருப்பெருஞ்சோதியை எனது சிந்தையில் புனர்பித்து என்னோடு கலந்தே செய்தித்தருள்க செய்வகையே. அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்காக நான் இந்த சிறியனின் ஒரு சிறிய கவிதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. கவிதையின் தலைப்பு வந்து இன்ப ஊற்றாய் நிறைந்த அருப்பெருஞ்சோதி. இருந்தான ஆமுதல் அக்குவரை என்ற எழுத்திலிருந்து ஆரம்பித்துள்ளேன். அடியனின் சிறு முயற்சி. அன்பினால் அகத்தினுள் உலகினையே நட்டு கொள்ள வைக்கும் அருப்பெருஞ்சோதி, ஆறுயிர்களையும் தன்னுயிர் என காக்கும் அருப்பெருஞ்சோதி, இன்பமே வடிவாய் விளங்கும் ஆன்மலாபத்தை பெற உதவிய அருப்பெருஞ்சோதி, ஈகை குணத்தால் மேலோங்கி விளங்கும் அருப்பெருஞ்சோதி, உள்ளொலியாய் அனைத்து உள்ளங்களிலும் நிறைந்திருக்கும் அருப்பெருஞ்சோதி, ஊக்கமுடன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்திய அருப்பெருஞ்சோதி, எழுச்சியாய் சாகா கலைக்கு வித்திட்ட அருப்பெருஞ்சோதி, ஏற்றங்கள் வாழ்வில் விளங்கிட புலால் உணவை ஒழித்த அருப்பெருஞ்சோதி, ஐயங்களை தெளிவுபட விளக்கிய அருப்பெருஞ்சோதி, ஒற்றுமையால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பெற வழிகாட்டிய அருப்பெருஞ்சோதி, ஓயாமல் உன்னையே நினைவில் நிறுத்தி வைத்த அருப்பெருஞ்சோதி, ஔடதமாக விளங்கிக் கொண்டிருக்கும் அருப்பெருஞ்சோதி, அத்து யாதனில் கடவுளே நீ என விளங்க வைத்த அருப்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். அடியேனின் சிறிய அனுபவம், வள்ளல் பெருமானார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு, நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார், நிகழ்த்த போகவும் போறார். நம்மோடய இருந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அந்த வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எனது வாழ்க்கையிலும் சில முறை பல முறை எனக்கு அனுபவத்தை தந்திருக்கிறார். அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதாவது எனக்கு தமிழ் வந்து அவ்வளோ, நான் வந்து தெலுங்கு பேசுறவங்க தான், தமிழ் படிச்சிருக்கேன், படிச்சது எல்லாமே தமிழ்ல தான் படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல, அதோட தான். அதுக்கப்புறம் நான் தமிழ்ல இவ்வளவு அற்புதமா எழுத முடியுங்கிறத எனக்கு வழிகாட்டியதே அந்த வள்ளல் பெருமானார் எனக்கு கொடுத்த காட்சி. அதுக்கப்புறம் தான் இதுவே நடந்தது. கோகுலம் தமிழ் ரேடியோ அப்படிங்கிற ஒரு அற்புதமான ரேடியோ ஸ்டேஷன்ல நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் எப்பயும். அதுல சில பல நல்ல தலைப்புகளை தினமும் அவரு கோகுலம் அப்படிங்கிற வானொலியில அவரு கோகுலங்கிறவர் வந்து தலைப்பு கொடுப்பாரு. அதன் கீழே நாங்க டெய்லி ஒவ்வொரு தலைப்பின் கீழே பேசி வரும்போது ஒரு நாள் அவர் வந்து ஆறாவது அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து என்னை பேச சொன்னாரு. அதன் கீழே பேசுறப்பதான் எனக்கு நான் எந்த மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து எப்பயும் பேசுறதுதான், அன்னைக்கு வந்து வித்தியாசமா இருந்ததுன்னு அவரே சொன்னாரு. நீங்க பேசுற மாதிரி தெரியலம்மா, வேதாத்திரி மகரிஷியை வந்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இதையும் நினைச்சுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருந்ததுனால அன்னைக்கு நைட்டு எனக்கு வந்து படுத்து தூங்கவே முடியல. வேதாத்திரி மகரிஷியோட நிறைய சொற்பொழிவுகள் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன், நேர்லயே பார்த்திருக்கோம். அந்த சொற்பொழிவுகள்ல நடந்ததை எல்லாத்தையும் எங்கெங்க நான் அவரை சந்திச்சனோ அவருடைய சொற்பொழிவு எல்லாம் கேட்டனோ அந்த சொற்பொழிவுல உரையாடல்கள் எல்லாம் என்னைய தூங்க விடாம அன்னைக்கு நைட் ஃபுல்லும் தூங்க விடாம பண்ணிக்கிட்டே இருந்தது. அது வந்து பிப்ரவரி 10ஆம் தேதி 9ஆம் தேதி நைட்டு அது நடந்தது. பிப்ரவரி 10ஆம் தேதி காலை 4 மணி அளவுல ஒரு எனக்கு ஒரு அழைப்பு மணி மாதிரி வந்தது. நான் தூங்கல, கனவுல அது கண்டிப்பா நிஜம்தான், அது அழைப்பு மணி வந்தது மாதிரி இருந்தது. நான் கீழே இறங்கி வந்து நான் கதவையே திறந்துட்டேன். நானே இறங்கி வந்து திறந்த வேதாத்திரி மகரிஷி ஐயாவும் நம்மளுடைய அருப்பெருஞ்சோதி அந்தவரான வள்ளல் பெருமானும் ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள வர்றாங்க, வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்தது அவங்கள பார்த்தனே என் கண்கள்ல அப்படி தார தரைய அப்படி கண்ணீர் வடிஞ்சதுங்க. எனக்கு இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படி புள்ள இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ள நான் கூப்பிட்டுட்டு வரேன். அவங்க ரெண்டு பேருமே அப்படி புன்னகையோட அப்படி வெளிச்சம், நான் 1000 வாட்ஸ் பல்ப் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஹால் ஃபுல்லுமே அப்படி ஒரு வெளிச்சம். எனக்கு நானும் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கிறேனே தவிர என்னால பேச முடியல, எதுவுமே செய்ய முடியல. அவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்து என்னை ஆசீர்வதிக்கிறாங்க. டக்குன்னு அவங்க ரெண்டு பேர் காலையும் விழுந்துடுறேன், விழுந்துட்டேன். விழுந்து அவங்கள என்னை தூக்கி விட்டு இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதே நடக்குமா, உனக்கு எல்லா துன்பங்களும் நீங்கி இனி நல்ல சுகமே உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்க கண்களையே பார்த்து கொண்டே இருந்தேன். அப்படி ஒரு 10 நிமிடங்கள் தான் இருந்திருக்கும், 10 நிமிடங்களும் அப்படி அனுபவம் எனக்கு கிடைச்சது. அது அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படி புள்ள இருக்குது. அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த அந்த வள்ளல் பெருமானுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவரு அவர் பார்த்து ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருக்கும், நான் அப்படி அவரே பார்த்துட்டே இருந்தேன். அவர் ரெண்டு பேரும் பிரகாசனா அப்படி கற்பூர வாசனை தான், அந்த ஹால் ஃபுல்லும் கற்பூர வாசனை தான், பிரகாசனா. அது இன்னைக்கு இத்தனை வாட்ஸ் நான் இத்தனைக்கும் காலையில 4 மணிக்கு லைட்டு போடாம தான் கீழே இறங்கி வந்திருக்கேன். நான் அந்நேரம் கூட 1 நிமிஷம் நான் பரிதவிச்சேன், யாராவது நம்ம குடும்பத்துல உள்ளவங்க வந்துடக்கூடாதா, இத அற்புத காட்சியை பாத்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் 1 செகண்ட் 1 நிமிஷத்துல அப்படி வந்து போனது. அதனால நான் அந்த அற்புத காட்சியை நல்ல அனுபவத்தையும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷம் தான் அப்புறம் மறைஞ்சிட்டாங்க. அந்த 10 நிமிடங்கள் கழித்து எனக்கு தோன்றிய ஒரு கவிதையும் நான் அந்நேரமே எழுதினேன். 4 மணிக்கு நான் இப்ப கூட அந்த டயத்தை கூட போட்டு எழுதி வச்சிருக்கேன் நான் அந்த பாட்டை. அது வந்து என்றும் என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ, அன்று முதல் உடலோ உடல் உயிரோடு அறிவை அர்ப்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். என் வினை தூய்மையாச்சு. இன்று எந்த மனநிலையோ வல்லன் பெருமானார் எந்த செயல் செய்யென்று உணர்த்துவாரோ அதுவே நான் என்று என கொண்டவற்றை நான் முடிக்கும் பேற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டும், இன்னொரு பாட்டு தூக்கமில்லை விழிப்பும் இல்லை சுரியதவம் ஆழ்ந்திருந்தேன் தோன்றினார் ஒரு சித்தர் தெரியுமா நான் யார் என்றார் நாக்கு எழவில்லை இவர் போகரோ என நினைத்தேன் நறுக்கென்று பேசினார் உன் நான்கு பணிக்கு உதவுவேன் ஆக்க வாழ்க்கை நெறியாம் கர்மயோகம் பரவுவிடல் அறிவு திருக்கோயில் முடித்து உன் வயிற்றுக்குள் ஆறவிடல் ஊக்கமுடன் தொண்டாற்றும் உனக்குலக உனக்கு உலக பரிசு வர உதவிடுவேன் என சொல்லி ஒரு நொடியில் மறைந்து விட்டார். இந்த ரெண்டையும் நான் அப்பவே எழுதி முடிச்சுட்டு மறுநாள் காலையில வந்து என் கணவர்கிட்ட இந்த மாதிரி வந்தது, இது இந்த மாதிரி நான் எழுதுனேன் அந்நேரம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், வீட்டுல உள்ள எல்லாருக்குமே அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அன்னைக்கு போய் தான் இந்த கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் இந்த ரெண்டு பாட்டையுமே வேதாத்ரி மகரிஷி எந்த டேட்ல எழுதியிருக்காரு அப்படிங்கறத கூட நான் அந்நேரமே நைட்ல எழுதியிருக்கேயா. அது 1986 பிப்ரவரி 12 இதை எழுதியிருக்காரு. இந்த ரெண்டு பாட்டையும் அவரே எழுதியிருக்காரு. ஒரு வரி பிறலாம அப்படியே இருந்தது, நான் பார்த்து எனக்கே ஆச்சரியமாயிருச்சு. அது நமக்கு எப்படி நமக்கு தெரிஞ்சது அந்த டேட் முதல் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட வள்ளல் பெருமானோடைய அருளும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய அருளும் இல்லாம இது கண்டிப்பா நடந்திருக்கு சாத்தியமே இல்லைங்கறது அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் என்றென்றும் எல்லா நாட்களிலும் அவர் காமிச்சுட்டே தான் இருக்கிறாரு. என்னுடைய உற்சாகத்துக்கும் என்னுடைய மனதிடத்துக்கும் அவர் கொடுக்கற ஒரு மன தைரியத்துலதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவர் கொடுக்கற ஒரு தமிழ் ஆர்வத்தை தான் இப்போ நான் வெளிக்காட்டிட்டு இருக்கேன். எனக்குள்ளும் இப்படி ஒரு தமிழ் ஆர்வம் இருக்குங்கிறதையே அவர் தான் எனக்கு வெளிக்காட்டினாரு. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன இந்த மாதிரி கவிதை அப்படிங்கிறதே என்னோட வாழ்க்கையில நான் கற்பனை கூட பண்ணி பார்த்தது இல்ல. நான் இப்படி எழுதுவேன்ட்டு அப்பா ரொம்ப எழுதுவாங்க, என்னோட அப்பா நல்ல கவிதை எழுதுவாங்க. அதோட இது ஏதோ என்னோட என்னுள்ளே இருந்திருக்கு போல, அதை வெளிக்கொணர்ந்ததே வள்ளல் பெருமானார் தான். அதுக்கப்புறம் தான் டெய்லி எனக்கு நான் உட்கார்ந்து ஒரு 10 எழுதின இந்த கவிதை தான் அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை பத்தி ஆ முதல் அக்குவரே என்ற எழுத்தை வச்சு ஆரம்பிச்சு எழுதினது. 10 நிமிடங்கள் தான். அவருடைய அருள் இல்லாம நம்ம யாருடைய வாழ்விலும் அவருடைய அருள் தினமும் அவர் அகத்திலேயே நினைத்து கொண்டே புறத்துல தயவு போய் தயவு செயல் புரிந்து கொண்டே இருந்தா நமக்கு கண்டிப்பா அவரே உள்ள இருந்து நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மையே. அதை நம்ம கண்டிப்பா வாழ்ல கடைபிடித்து வரணும். இன்னொரு நாள் இன்னொரு அனுபவம் இருந்ததுயா, நானும் அம்மாவும் காலையில வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம். காலையில ஒரு 5:30 இருக்கும், வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம். எடுத்தாப்புல இதே மாதிரி ஒரு வெள்ளை உடுத்தி அப்படி வள்ளல் பெருமானார் எப்படி நமக்கு போட்டோல எல்லாம் இருக்காரோ அந்த மாதிரியே எனக்கு அப்படி காட்சி எடுத்து அவர் எதிரில நடந்து வர்றாரு, வேகமா நடந்து வர்றாரு. நானும் அம்மாவும் கூட போய்கிட்டு இருக்கோம். அம்மா அதை பார்த்து பயந்துட்டாங்க. எனக்கு வந்து வள்ளல் பெருமானாரே வர்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாக்குறேன். அவர் கண்ணெதிரில் அப்படி அருகில வந்துட்டு அப்படி வேகமா போயிட்டாரு. திரும்பி பார்த்தா அவரை காணும். அந்த ஒரு நிமிடமும் 2வது முறையாக எனக்கு காட்சி அளித்தது வந்து எனக்கு உண்மையிலேயே நான் பெற்ற பெரும் வரம் தான் நினைக்கிறேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு வகையில நமக்கு காட்சி அளித்து கொண்டே அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே தான் இருக்கிறார். நாம தான் அதை சில நேரங்கள்ல உணராம நம்மளுடைய பல வேலைகளையும் நம்ம மனதுல வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம கவனிக்காம நாம தான் இருக்கிறோமே தவிர அவர் நம்மளே இருந்து நம்ம எல்லாருக்குமே நல்லதுக்கு மட்டுமே செஞ்சு கொண்டே தான் இருக்கிறார். அதை நாம தான் உணரணும். அப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு இடத்துக்கு நான் ஒரு எங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு போன வாரம் நடந்த இது அதிசயம் இது. அவங்க வீட்டுக்கு போயிருந்தான் எல்லாரும். அவங்க பேஸ்மெண்ட்ல போய் நான் ஏதோ ஒரு பொருளை போய் வச்சுட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வீட்டுல. கீழே இறங்கி போய் ஒரு ரூம்ல போய் அந்த பொருளை அந்த பேக் எல்லாம் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்குலையே நான் லைட் போடாமே போயிருக்கேன் உள்ள. ஒரு சின்ன ரூம், அது சின்ன அறை. அந்த அறைக்குள்ள போய் நான் அந்த பேக்கு ரெண்டு பேக்கையும் இருக்கலையே போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வச்சுட்டு இப்படி எழும்புற ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருந்துச்சு. அங்க அந்த அறையில யாரையுமே காணும்னா நான் மட்டும்தான் இருக்கேன், என்னை தவிர வேற யாருமே கிடையாது. யாரு நம்மளை கூப்பிடுறா இந்த இருக்குல்ல, யாரு இல்லையே அப்படின்னு திரும்பி பாக்குறேன். வள்ளல் பெருமானோட படத்தை அங்க வச்சு அந்த அம்மா கும்பிட்டு இருந்திருக்காங்க, அது கூட எனக்கு தெரியாது. அத பார்த்தோன்னே எனக்கு அப்படி குளிர்ச்சியா, அப்படி கண்கள்ல தர தர திரும்ப கண்ணீர் தான். நமக்கு அனுபவமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப கண்ணீர் தான் முதல்ல நமக்கு வெளிப்படுது. நம்ம ஆனந்தமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, தண்ணீர் கண்களில்தான் முதல்ல வெளிப்படுங்கிறது. சந்தோஷத்துல அப்படி அழுதுட்டே அந்த இடத்துல உட்காந்துட்டேன் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி. அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை புருவ மத்தியில நினைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி அழுதுட்டு அவரையே கும்பிட்டு, எனக்கு இது 3வது முறையாக அவர் காட்சி எடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் நில்லுமாங்கிற சொல்லு வந்து எனக்கு ஏதோ உணர்த்த வர்றாரு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுட்டதுனால ஒரு 10 நிமிஷம் அங்கேயே உட்கார்ந்துதான் நானு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து சில பேர்த்ததான் சொல்ல முடியும். நம்ம நம்மளுடைய அற்புதங்களை எல்லாரும் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்புறவங்கிட்ட மட்டும் நம்ம சொல்ல முடியும். அதனால சொன்னேன், சில பேர்த்த மட்டும் தான் சொன்னேன் நானு. அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுயா. இந்த மாதிரி பல அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டேதான் இருக்குது கண்டிப்பா. அதை நான் அப்பப்ப நான் எனக்கு நிகழ்றத கண்டிப்பா நான் பகிர்ந்துக்கிறேன். உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஆத்ம திருப்தி. அவருடைய நமது வாழ்வில் வாழ வைக்கும் நமது ராமலிங்க வள்ளலாரின் வரலாற்று உண்மையை பற்றி சில பல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நாம் உலகம், நமது உலகம் ராமலிங்க வடிவத்தை கண்டது, சிறுவிருப்பாவே கேட்டது, அற்புத சித்திகளை நோக்கியது. ஆனால் இதையாவும் புறத்தோற்றமே, அருளறிவாளே அகத்தே இருந்துதான் திருவருப்பிரகாச வள்ளலாரையும் திருவருப்பாவையும் அற்புத சித்திகளையும் உள்ளவாறு அறிந்து கொள்ளக்கூடியவையா இருக்கிறது. இதை விளக்குற மாதிரி அற்புதமான பாடல் ஒன்று, கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே அப்படிங்கிற பாடல்ல ரொம்ப அற்புதமா அவரே விளக்கியுள்ளாரு. இந்த பாடலின் மூலம் நமக்கு இதுவரை கேட்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே அப்படிங்கறத விட்டுட்டு இனிமே நடக்க போற நம்ம அவர் அகத்துல நினைச்சுக்கிட்டு எந்த நேரமும் அகத்திலேயே அவரை நினைத்து கொண்டே புறத்தில் தயவோடு விளங்கினால் அருப்பிரகாச வள்ளலார் நம்முடனே இருந்து நமக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இருப்பார். அக ஆன்மாவையாக்கிய திருச்சிற்றம்பலத்தில் அருப்பெருஞ்சோதி ஆண்டவுடன் பொருந்தி இருந்து பாடிய பாக்கள் தான் திருவருப்பார். ராமலிங்கமாகி இருந்தவர் தான் நான் என்ற அகங்கார போதம் விட்டு அம்பலத்தை பொருந்தி சுத்த சன்மார்க்க சங்கத்தே விளங்குகின்ற அனுபவமான பாடல் தான் இது. ஐயமுற்றார் என்று தொடங்கும் பாடல்ல மிக அற்புதமா இதை பற்றி எழுதியிருக்காரு. அக அம்பலத்தில் பொருந்தி சன்மார்க்க நிலையில் விளங்கி வாழ அழைக்கின்றார். இவ்வாறு ஞான சரியை 28 பாடல்களிலும் மற்றும் பல பாக்களிலும் அக அம்பலத்தை பொருந்தி வாழ அழைக்கின்றார். நான் தான் காதில் வாங்கி கொள்ளாது அவர் அறிவுரையை மதிக்காது நடந்து கொண்டிருக்கும் குறிப்புகளை தான் இங்கே தந்திருக்கிறோம். சமயம் தவிர பல மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என பெயரிட்டு கொண்டு பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்று உளர்கிறார்கள். எனவே எதையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக உள்ளபடி சொல்லவே இல்லை. அதனால தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது உலகத்தார் என்னை தெய்வமல்ல சுற்றுகிறார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளமும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன். இது முக்காலத்து உண்மையாக தனது வருத்தத்தை வள்ளல் பெருமானார் நமக்காக கூறியுள்ளார். அவருடைய வருத்தத்தை அவர் பரிதாபப்பட்டு வருந்தும்படி இன்னும் பல பாடக்குறிப்பை கற்பனையாகவே நமக்காக வரையப்பட்ட ராமலிங்க ஓவியத்தை வைத்து வணங்குவது தவறு என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதை இந்த பாடல் மூலமாக நமக்கு அழகாக விளக்கியுள்ளார். சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் என தொடங்கும் பாடலில் மிக அற்புதமாக விளக்கியுள்ளார். தன்னை தன் புற உருவத்தை வழிபடக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய உருவம் புகைப்படத்தில் பிடிபடவில்லை. மேலும் ஒரு அன்பர் கொண்டு வந்து கொடுத்த அவருடைய உருவ பொம்மையை உடைத்ததன் காரணமும் இதுதான். இது மட்டுமல்லாமல் எல்லோருடைய உண்மையான நித்திய உருவம் அம்பலத்தே ஆன்ம அருள் ஒளியாக விளங்குவதை குறிக்கும் பாடல் தான் இவை. என்னை உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்று ஆடுகின்றார். நீனே திரு அம்பலவன் தெருநோக்கும் பெற்றோருக்கு ஒரு அம்பலத்தே என்று உன். நான் எடுத்த இந்த பிறவியின் பயன் அல்லது குறிக்கோள் எது? ஆன்ம லாபத்தை தேகம் நல்ல நிலையில் இருக்கும் போதே பெற்றுக்கொள்ளணும். ஆன்மலாபம் என்பது கடவுள் தயவை பெற்று என்றென்றும் தடையில்லா பேரின்பத்தில் வாழ்வது. இதை பெறுவதற்கு சாதனங்கள் இரண்டு, சத்விசாரம் மற்றும் பரோபகாரம். இச்சாதனைகளை கடைபிடிப்பதற்கு தடையா இருப்பவை என்னெல்லாம்? மூவாசை மும்மலம். மூவாசை என்பது மண்ணாசை என்பது மண்ணாலான தேகப்பற்று. தேகப்பற்றை அறுக்கும்படி வலியுறுத்தும் பாடல்தான் மரப்பற்ற நெஞ்சிடை வாழ்கின்ற வல்லரன் தொடங்கும் பாடல். இப்பாடலுக்கு வந்து இரவா வரம் பெறுவதற்கு முதல் தகுதியே தேக புலப்பற்றை அறுத்தலை. அதுவரை நாம் வள்ளல் பெருமானார் சொற்படி நடக்கவில்லை. சுத்த சன்மார்க்க உறுப்பினர் என நாம் சொல்லிக் கொள்வது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? இதற்கு எடுத்துக்காட்டாக நம்மிடையே இருக்கும் குடிமிப்பிடி சண்டையே தான். ஒவ்வொருடைய புறத்தோற்றமும் அவருடைய இயல் அல்லது குணம் மற்றும் செயல்களை வைத்துத்தான் மதிப்பிடுகின்றோம். ஆனால் வள்ளலார் இந்த கையற்ற வீசி நடப்பதை நானே கைகளை கட்டியே நடந்தேன், மெய்யுற காட்ட வெறுவி வெண்துகிலால் மெய்யெல்லாம் மறைத்தேன். ஐயகோ வையமேல் பிரத்தம் கோலமும் நடையும் வண்ணமும் அண்ணலே சிறிதும் பய நான் ஊன்றி பார்த்ததிலே இல்லை பார்த்தேனேல் பயமிகு படைப்பேன். கரண ஒழுக்கத்தின் ஒரு அளவுகோல் தான் பிறரது குற்றம் விசாரித்து அறியாதிருத்தல் அல்லது ஜீவதோஷம் விசாரித்து அறியாமல் இருப்பது. இப்பாவிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் எனில், எவரையும் அவரது புறத்தோற்றம் இயல் செயல்களை கண்டு போற்றிக்கொண்டோ தூற்றிக்கொண்டோ மன கலக்கமுறாது தயவுடும் பரிவோடும் அன்பு செய்யும் பண்பினையும் அருளும்படி அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் தான் வேண்ட வேண்டும். அப்பொழுதுதான் அருப்பெரும் ஜோதி உண்மை நிலை வெளிப்படும். எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஆன்ம ஒழுக்கத்தில் நின்று அன்பு செலுத்தி இறைவனின் இன்னருளை பெற முடியும். எனவே இந்த நொடி முதல் கற்பனையால் வரையப்பட்ட ராமலிங்கரை வழிபடாது ஆன்மாக அம்பலத்திலிருந்து அண்ட அண்டங்களுக்கு அப்பால் நிறைந்திருக்கின்ற திருவரு பிரகாச வள்ளலாரை வழிபடுவோம். அப்பொழுதுதான் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் யானடையும் சுகத்தினை நீட்டால் அடைதல் குறித்தேன் என்ற ஞானசரியின் பாடலின் உண்மையையும் பாதி இரவில் எழுந்தருளி என தொடங்கும் பாடலில் நீதி நடம் செய்யும் பேரின்பதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்பதையும் குறிப்பிட்டார். அவர் நினைச்சா அவர் மட்டும் அவர் அனுபவிச்சதை பெற்றுட்டு போயிருக்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாரே வம்மின் வம்மின், யார் யார் இந்த காலத்துல நம்மளை இப்படி அழைப்பாங்க? நம்மள நான் பெற்றது நீங்களும் பெறணும் அப்படிங்கிற ஒரு தன்முனைப்புல அவரு உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் அப்படிங்கறக்காக தான் வம்மின் வம்மின் அவர் கெஞ்சாத குறையா நம்மள அதை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு அழைச்சுக்கிட்டே இருக்கிறார். நாம தான் அதை புரிஞ்சுக்காம நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவரு கூப்பிடுறாரு, நம்மளுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களுக்காக அவர் காத்திருக்கிறாரு, கையை கொடுத்து அழைக்கிறதுக்காக கையே நீட்டுறாரு. நம்ம தான் கையை பிடிக்காம நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா அவருடைய கைகளை பிடித்து கட்டியாக பிடித்து கொண்டால் அவரை கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே மேலேற்றி விடுவார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்து பெண்ணாசை. பெண்ணாசை என்பது தேகப்பற்று போகப்பற்று. நம் ஒவ்வொருவரும் ஆண் அல்லது அப்பாவின் வித்தும் பெண் அல்லது அம்மாவின் சுரேனியும் இருக்கின்ற நொடி பொழுதில் அருள் ஒளியாக கருவாக உருவெடுக்கிறோம். பெண்ணின் கருப்பையிலிருந்து அருள் ஒளி உயிர் உணவு உடலாக உருவெடுத்துக்கின்றோம். ஆண் சத்து நித்திய அருள் ஒளியாக அருள் நிறைவாகவும் பெண் சத்திலிருந்து இந்த அனித்திய புற உடல் உருவாகவும் அமைந்துள்ளது. பெண் சத்தாம் உடலில் தான் பெண் சத்தால் உருவாகிய ஐம்புலங்கள் வழியாக எப்பொருளையும் எவ்வுயிரையும் வேறுபடுத்தி எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற பெண்ணாசை வளர்கின்றது. எனவேதான் வள்ளலார் தெய்வமணி மாலையில் மறுவு பொன்னாசை பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என அருளியுள்ளார். தேகப்பற்று ஒளிந்தால் பெண்ணான தேக போக பற்றும் ஒளியும். இவ்வுண்மையினைதான் திருவள்ளுவர் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்ந்து எழுதியுள்ளார். முடிவாக பொன்னாசை தேகத்தை மண்ணென்றும் புலன் உணர்வை பெண்ணென்றும் உணர்ந்து கொண்டோம். இனி இந்த தேக போகத்திற்கு கிடைக்கின்ற பொருட்கள் யாவும் பொன்னென்றும் அறிய வேண்டும். ஏனெனில் பிரபஞ்சத்தில் உள்ள எப்பொருளும் பஞ்சபூதத்தின் சேர்க்கையே அன்றி வேறல்ல. இந்த பூத அணுக்களின் அகத்தே சுத்த அறுப்பெருஞ்சொழியை பொன்னே விளங்குகின்றது. மாற்றை அணந்து அரித்துளம் என்னும் பாடலில் இதை அற்புதமாக விளக்கியுள்ளார். பொருள் யாவும் பொன்னே. எனவே மண் பெண் பொன்னாகிய மூன்றில் ஆசை இருக்கும் வரை துன்பமும் அழிவும் தொடரும். இம்மூவாசையில் நடுவில் உள்ள பெண்ணாசையே புலனின்ப வேட்கையே மண்ணான தேகப்பற்றுக்கும் பொன்னான பொறுப்பற்றுக்கும் காரணமாய் உள்ளதால் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என்று நம் வள்ளலார் கூறியுள்ளார். சத்விசாரத்தால் அருப்பெருஞ்சோதி அம்பலத்தே பற்றி கொண்டால் அருள் அனுபவ வண்ணமாய் விளங்க தேர்ந்தால் மூவாசையும் விலகும். அக அருள் ஒளி பூரணமுற்று நாமே நித்தியமாய் விளங்கி பேரின்பத்துடன் வாழலாம். இதையே நமது திருமூலர் ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமை. கடைசியாக ஒரு பாட்டுடன் இந்த உரையை முடிக்கிறேன். விண்ணெல்லாம் கலந்த வெளியில் ஆனந்தம் விளைந்தது விளைந்தது மனமே கண்ணெல்லாம் கழிக்க காணலாம் பொதுவில் கடவுளே என்று நம் கருத்தில் எண்ணலாம் எண்ணி எழுதலாம் எழுதி ஏத்தலாம் எடுத்து எடுத்து உவந்தே உண்ணலாம் விளைந்தாக குதவலாம் உலகில் ஓங்கலாம் ஓங்கலாம் இல்லை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிருக்கும் இன்புற்று வாழ்க கொல்லா நேரியே குவலமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்று
அருமை மிக அருமைங்கம்மா. வள்ளல் வருவித்த ஊற்ற இந்த இனிய நன்னாளில் எங்கள் உள்ளமெல்லாம் அருள் வெள்ளம் பொங்கி அது என்றும் நிலை பெற இனிய அழகுத்தமால் பொருள் வளம் மிக பொருந்திய அந்த அழகிய கவிதை வாசகங்களால் துவங்கி இன்றைய இந்த அருள் நேரலையில் அன்புலம் கொண்டு தங்களினுடைய அந்த மிக சாந்தமான அருள் குரலில் மிக மிக தெல்ல தெளிவாக மிக மிக நிதானமாக எங்களோடு இந்த உங்களுடைய அருள் அனுபவங்களை எல்லாம் பலவற்றையும் இப்படி அன்போடு பகிர்ந்து கொள்வதற்கு அருள் பாலித்த எல்லாமுள்ள அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் செயலே இது அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்பதை இந்த இணைப்பிலே இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் அந்த உண்மையை உள்ளபடி உணர்கின்றோம். அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த அருள் அனுபவத்தை அடைகின்ற அந்த பயணத்திலே இருக்கின்ற எம் போன்ற பற்பல அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அம்மா அவர்களுடைய இன்றைய இந்த அருள் அனுபவ பகிர்வானது ஒரு நல்ல பற்றுக்கோடாக மந்திர குறிப்புகளாக அமையும் என்பதை நாங்கள் உள்ளுணர்ந்து உண்மையிலேயே அவற்றை அறிகின்றோம். இன்றைய நேரலை நிகழ்வில் அம்மா அவர்கள் நமக்கு அந்த அருள் பகிர்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டது போல் இன்னும் பல முறை அம்மா அவர்கள் நம்மோடு இந்த அருள் நேரலை மூலமாக அவருடைய ஆசை மிகுந்த அந்த ஆசை மிகுந்த அருளை நமக்கு வழங்குவதற்கு அருள் புரிஞ்சுவர் ஆண்டவர் நல்லருள் பாலிக்க வேண்டும். அம்மா அவர்கள் கண்ட அந்த அருள்பெறும் அந்த தரிசனமானது உண்மை அன்பால் நம்பினார்க்கு நிச்சயமாக கிட்டும் என்ற அம்மா அவர்களுடைய அந்த வாக்கானது எங்களுக்கும் பலிதமாக எல்லாமுள்ள நம்முடைய அருள்பெறும் ஆண்டவர் அதற்கும் நல்லருள் பாலிப்பாராக. எங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. இந்த வள்ளல் பெருமான் வருகைக்கு உற்ற தினத்தில் மங்கையர் குல கழகமாக தாய் குலத்தின் ஒரு ஒளி வழக்காக வந்து வழிநடத்துகின்ற இந்த அம்மையாருக்கு நாங்கள் என்ன வாசகம் சொல்வதென்று தெரியவில்லை. மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அம்மா அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் எல்லாமல்ல சீரும் சிறப்பும் பெற்று சுத்த சன்மார்க்கத்தின் அந்த சாத்திய அனுபவம் பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் அந்த திருவுள் பற்றி எல்லளவும் குறையபடாது ஓங்கி மின்னேறும் வாழ வேண்டுமாய் எல்லாமல் அறுப்பிருந்தோடு ஆண்டவுடைய அவருடைய அந்த திருப்பால் உணர்ந்து வேண்டுகிறோம். மிக்க நன்றி அம்மா.
மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு
அடுத்தபடியாக இந்த அருள் இணைப்பில் பேசவிருக்கின்ற நம்முடைய ஆனந்த பாரதி ஐயா அவர்களை பற்றி ஒரு சில அறிமுக குறிப்புகளை நம்முடைய நண்பர் பிரசன்னா அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார்கள். அதன் பிறகு நம்முடைய ஐயா தயவு திரு ஆனந்த பாரதி அவர்கள் அவருடைய அந்த தகவலை நம்மோடு தரவிருக்கின்றார்கள். ஐயா பிரசன்னா ஐயா பேசுங்கள் ஐயா.
நன்றி துரை ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நம்முடைய ஆன்மனைய சகோதரர் ஆனந்தன் அவர்கள் உரையாட இருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை இங்கு தருகின்றேன். நம்மளுடைய சகோதரனுடைய தந்தையின் பெயர் லோகநாதன், தாயார் பெயர் அலமேலு. அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஆனந்தன் என்பது அவர் இயற்பெயர். இருந்தாலும் தற்போது அவரை ஆனந்த பாரதி என்று அழைக்கின்றனர். காரணம் என்ன என்றால், அவருக்கு அந்த பாரதி என்பது அவருக்கு அவனுடைய பேச்சு ஆற்றலுக்காக கொடுக்கப்பட்ட பட்டம். அதனால் அவர் வந்து இந்த அவர் இன்று ஆனந்த பாரதி என்று அழைக்கப்படுகிறார். எம்எஸ்சி மற்றும் பிஎட் படிப்புகளை முடித்து இன்போசிஸ் என்ற நிறுவனத்தில் தற்போது பணியில் உள்ளார். நம்மளுடைய சகோதரனுடைய குடும்பம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக சன்மார்க்கத்திலும் சன்மார்க்க பணியிலும் ஈடுபட்டுள்ளார்கள். இவர் தொடர்ச்சியாக 52 வாரங்கள் விருதாச்சலத்தில் சன்மார்க்கத்தை பற்றி உரையாற்றியிருக்கிறார். அதை தவிர 1000-க்கும் மேற்பட்ட மேடைகளிலே சன்மார்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். தன்னுடைய பேச்சாற்றலாலும் தமிழ் புலமையாலும் தமிழில் பாடல் தமிழில் கவிதைகள் எழுதுவதிலும் பல பரிசுகளை மாநில அளவில் வென்றிருக்கிறார். தற்போது வள்ளலார் .org, சன்மார்க்கம் .com போன்ற இணையதளங்களுக்காக தன்னுடைய சேவையை அளித்து வருகிறார்கள். அதை தவிர பல்வேறு உரைநடை பகுதிகளையும் தன்னுடைய இனிய குரலால் பதிவு செய்துள்ளார்கள். அவருடைய ஆன்மீக குரு என்று பார்த்தமேனால் சீனி சட்டையப்பரையா, கோவை சிவபிரகாச சுவாமிகள், புலவர் சிவராம சேது ஆகியோரிடம் சன்மார்க்கம் பயின்றுள்ளார்கள். அவர் மேன்மேலும் சன்மார்க்கத்தில் சிறந்த பணியாற்ற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளார்கள். நம்மளுடைய சகோதரர் ஆனந்த பாரதி அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆனந்த பாரதி ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். கோபி நீங்க அன்மியூட் பண்ணிடுறீங்களா?
அவரு அன்மியூட்லாம் இருக்காரு.
ஐயா வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா தெளிவா?
நல்லதுங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நடத்தக்கூடிய இந்த அகில உலக நேரலையில், அதுவும் வள்ளல் பெருமானுடைய வருவிக்கு உற்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே எளியவனாக இருக்கக்கூடிய என்னை ஒரு சிற்றுரை தரும்படி திருவருளும் நம்முடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்காவில் உள்ள அன்பர்களும் பணித்திருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றி அறிதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய வள்ளலார் மிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் அடியனுக்கு மிகவும் பரிச்சயமானவர்களே. அவர்கள் எல்லோரையும் நான் நேரிலே பார்த்தது கிடையாது, ஆனால் இவர்கள் எல்லாம் அருள் உறவுகளாக எப்பொழுதுமே எளியனுடைய பணியை என்ன செய்கிறேன் என்று கேட்டு அந்த பயனை பெற்று அதை பாராட்டுவது என்று இருக்கக்கூடிய நிலையிலே தான் இருக்கின்றார்கள். நம்முடைய துரை ஐயா எப்போ தொடர்ந்து நாங்கள் இருவருமே செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல ஐயா அவர்களுடைய கட்டுரைகளும் நான் படித்திருக்கிறேன். அதுபோல பல நேரங்களிலே நம்முடைய இந்த குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சி, ஞாயிறு தோறும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சில நேரங்களிலே நான் பங்கேற்றிருக்கிறேன். பல நேரங்களிலே நான் பங்கேற்க முடியாத காலங்களிலே கூட நான் ஆஃப்லைன்ல, அதாவது இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து அதை வள்ளலார் ஸ்பேஸிலே பதிவேற்றக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அதையும் நான் பல முறை கேட்டிருக்கின்றேன். அப்படி உண்மையாகவே ஒரு சன்மார்க்க நிகழ்வாக, உள்ளுணர்வு பொருந்திய ஒரு சன்மார்க்க நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய நன்றியை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதனாலே பல பேர் அந்த சத்விகார சிந்தனையிலே இருந்தால் அந்த புண்ணியமும் உங்களுடைய அமைப்புக்கு சாரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லி வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை பணியும் விதமாக ஒரே ஒரு பாடலை மாத்திரம் இங்கே பாடி நான் என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள் நான் சென்று எவ்வளவு சீக்கிரம் அல்லது தெளிவாக உங்களுக்கு அந்த செய்தியை தர முடியுமோ அதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் செய்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இணைத்துணையும் பேதமின்றி ஜீவகாருண்ய நெறி சேர்ந்து வாழ, மனத்து இருளை அகற்றி அறிவானந்தம் என்னும் வடநாடு ஏறி, நினைத்திடவும் முடியாத நிலைக்கு நம்மை அழைத்தானே, நேரில் ஓர் நாள் அனைத்துலகும் அறிவானை, தமிழர் இன்னும் அறியானை அணைந்து வாழ்வாம். ராமலிங்காய நம, ராமலிங்காய நம, ராமலிங்காய நம, ராமலிங்காய நம. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. என்னோடு தொடர்பு கொண்டு நேற்றுதான் ஐயா அவர்கள் பேசினார்கள், பிரசன்னா ஐயா அவர்கள். அப்பொழுது நீங்க உங்களுக்கு நேரம் இருக்குமா, உங்களால் பேச முடியுமா என்று கேட்டார்கள். திருவருள் சம்மதத்தினாலே அடியனுக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் பேசும்போது என்ன தலைப்பு பேசலாம் என்று கேட்டபோது நான் வள்ளலாருடைய மாணவர்களை பற்றி பேசுகிறேன். ஏனென்று சொன்னால் வள்ளலாருடைய மாணவர்களை பற்றி நாங்கள் சீன் சட்டேபர் ஐயா அவர்களிடம் படித்த காரணத்தினாலே வள்ளலாருடைய மாணவர்களை குறித்தும் அவருடைய அணுக்க தொண்டர்களை குறித்தும் பல செய்வழி செய்திகளும் வரலாற்று தகவல்களும் எங்களுக்கு கூடுதலாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது சீன சட்டேபர் ஐயா அவரிடம் படித்த காரணத்தினாலே. அதாவது சீன சட்டேபர் ஐயா அவர்கள் வடலூரிலே வாழ்ந்த ஒரு பெரும் சன்மார்க்க சீலர். அவர் சிதம்பர சுவாமிகளுடைய சீடர். சிதம்பர சுவாமிகள் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா அவருடைய சீடர். காரணப்பட்டு கந்தசாமி ஐயா திருவள் பிரகாச வள்ளல் பெருமானுடைய சீடர். ஆக இப்படி ஒரு மரபு வழியாக இந்த குரு அல்லது சீடர் மரபு, இது வெளிப்படையாக ஒரு பிரபல்யமாக இல்லாமல் அருள் அடிப்படையிலேயே, ஆன்ம அடிப்படையிலேயே அவர்கள் ஒருவருக்கொருவர் பயின்று வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய இன்றைக்கு சன்மார்க்கத்திலே பெரும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ராம பாண்டரன் ஐயா அவர்கள் எல்லாருமே சீன சட்டேபர் ஐயா அவரிடம் முறையாக பயின்றவர்கள். அடியன் என்னுடைய ஊர் விருத்தாச்சலம். நான் வடலூருக்கு பக்கத்திலே என்னுடைய சொந்த ஊர் விருத்தாச்சலம். அதனாலே நான் அங்கே சீன சட்டையப்பரையாவோடு பழகுவதற்கும் அவருடைய குடும்பத்தோடு பழகி சன்மார்க்க பணிகளிலே அவருக்கு உதவி செய்வதற்கும் அவர்களுடைய அருளுரைகளை கேட்பதற்கும் அவர்களுடைய விளக்கங்களை கேட்பதற்கும் அவர்களிடமிருந்து முறையாக சன்மார்க்கத்தை பாடம் கற்பதற்கும் ஒரு நல்வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அவர்களிடத்திலே சென்று நாங்கள் அந்த செய்திகளை சேகரித்து படித்துக் கொண்டிருந்தோம். பிறகு பணியின் காரணமாக நான் இப்பொழுது கர்நாடக மாநிலம் பெங்களூரிலே வசித்து வருகிறேன். அதனாலே இங்கேயும் சன்மார்க்கம் சம்பந்தப்பட்ட இங்கே சன்மார்க்க சங்கம் இருக்கிறது. பெங்களூரிலே 80 ஆண்டுகள் பழமையான சங்கம். இங்கேயும் நம்முடைய சன்மார்க்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வகையிலே இந்த தலைப்பை நான், இது ஒரு தலைப்பு தான், ஆனால் 2 தலைப்பு. அதாவது அழகாக ஒரு தலைப்பு சொன்னார் அவர். நான் அவர் என்ன சொன்னார், நான் பழைய மாணவர்களை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லும் போது, இன்றைக்கு இளைஞர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் பேசுங்களையா, அதனால வந்து வள்ளலாரின் மாணவர்கள் அன்றும் இன்றும் என்று தலைப்பு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனால் இந்த ஒரு தலைப்பை நான் 2 தலைப்பாக கூறுபடுத்திக் கொண்டு, முதலிலே ஒரு தலைப்பு குறித்த அழகான விளக்கத்தையும், பிறகு அன்று என்பது குறித்த விளக்கத்தையும், பிறகு இன்று என்பது குறித்த விளக்கத்தையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு 9 மணி வரையும் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் ஒரு 40 அதிகபட்சம் 35-40 மணித்துளிகளை நான் எடுத்து இந்த 2 தலைப்புகளையும் முடித்து விடுகிறேன். ஏனென்றால் அதற்கு பிறகு நம்முடைய குழந்தைகள் பாட வேண்டி இருக்கின்றன. எனவே இந்த நேரம் போதுமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அல்லது நேரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் தாராளமாக அதற்குள் நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அந்த வகையிலே இப்பொழுது வள்ளலாரின் மாணவர்கள் அன்றும் இன்றும் என்கிற தலைப்புக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். அதாவது இந்த இடத்திலே நான் இதை சொல்லலாமா சொல்ல வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இந்த தலைப்பு என்பதனால் இதை நான் சொல்லி விடுகிறேன். என்னவென்று சொன்னால், பொதுவாக வள்ளலாருடைய மாணவர்கள் மீது நம்முடைய சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதீத கோபமும் அதீத வெறுப்புணர்ச்சியும் இருப்பதை என்னால் பல நேரங்களிலே பார்க்க முடிந்தது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு வள்ளலாருடைய மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்பது தெரியாது என்கிற ஒரு நிலையை தவிர வேறெதுவும் இல்லை. அதனாலே பொதுவாக பல கூட்டங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், பல பெரியவர்களே இன்றைக்கு சன்மார்க்கத்தில் ரொம்ப பெரிய நிலையிலே இருக்கக்கூடியவர்களே தொழூர் வேலாயுத முதலியார் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று அது இது என்று ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு நிலையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதை பார்க்கிற போது அது மனத்துக்குள்ளே ஒரு நகைப்பாகவும் அதே நேரத்தில் வருத்தமாகவும், இப்படிப்பட்ட பெரியவர்களே இதை ஏன் இப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமையும் கட்டாயமும் இந்த நாளில் எனக்கு கிடைத்திருப்பதாக நான் அறிகிறேன். இதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். அதாவது வள்ளற்பெருமான் அவர்கள் ஒரு சாதாரண ஞானிகளைப் போல பல ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே கொண்டிய ஞானிகளில் ஒருவர் அல்லர். வள்ளற்பெருமான் என்பவர் கருத்தெருஞ்சோதி ஆண்டவரே ஒரு வடிவாக வந்து இங்கே நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக இங்கே வருகை தந்து நமக்கு அருள் புரிந்த ஒரு பெருநிலையாளர். அதனாலே அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லது அவரோடு ஒருவர் பழகுகிறார் அல்லது அவருடைய பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னாலே அவர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையும் வல்லபமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் உய்த்துணர வேண்டும். அதாவது இப்ப அமெரிக்காவில ஒரு பிரசிடென்ட் இருக்கிறார், பிரசிடென்ட்க்கு பக்கத்திலே ஒருவர் இருக்கிறார், அவருக்கு உதவியாளராக இருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு பணியிலே அவருக்கு இருக்கிறார் என்று சொன்னால் சாதாரண ஒரு இயல்புடையவர்களே ஒரு தன்மையுடையவர்களை ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு பக்கத்திலேயோ ஒரு பிரசிடென்ட்க்கு பக்கத்திலேயோ வைத்திருக்க மாட்டார்கள். ஒன்றும் தெரியாதவர்களை வைத்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற போது அண்டாண்டங்களையும் தன்னுடைய கண் அசைவினாலே சுழற்றிவிடக்கூடிய தன்மையுடைய வள்ளற்பெருமான் எப்படி ஒரு பக்குவம் இல்லாதவரை தன்னுடைய பக்கத்திலே வைத்திருப்பார் என்பதை நாம் முதலிலே யோசிக்க வேண்டும். எனவே வள்ளல் பெருமானுக்கு பக்கத்திலே இருந்து அணுக்கு துண்டு புரிந்து அவருடைய பணிகளை செய்த சன்மார்க்க பணிகளை செய்த எல்லோருமே மிகப்பெரியவர்கள், மிக உயர்ந்தவர்கள், மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலே அவருடைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை போல வேறு யாரும் புண்ணியம் செய்தவர்களோ பாக்கியம் செய்தவர்களோ எனக்கு தெரிந்து இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக நான் இங்கே ஒரு பல விஷயங்களை இங்கே நான் அன்றைய மாணவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலிலே வள்ளற்பெருமான் அவர்கள் சென்னையிலே உறைந்த காலத்தில் வள்ளற்பெருமானுடைய புலமைக்கும் அருளுக்கும் அவருடைய தன்மைக்கும் அதை கண்டு ஆச்சரியம் அடைந்து அல்லது பலவற்றை கற்க வேண்டும் என்றும் அவருடைய அருள் அனுபவத்தை கண்டும் பல பேர் அவர்களோடு மாணவர்களாக சேர்ந்தார்கள். அதிலே முதல் மாணவர் என்று சொல்லக்கூடியவர் தொழூர் வேலாயுதனார். அவர் தொழூர் என்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் பெரிய படிப்பாளி, அதாவது மூன்று மொழிகளை அந்த காலத்திலே அவர் கற்றிருந்தார். அவருக்கு தமிழ் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஆக மூன்று மொழிகளையும் கற்றிருந்த ஒரு மிகப்பெரிய புலவர். அவர் ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்து வள்ளல் பெருமானிடம் காண்பித்து, இது சங்க பாடல்கள் என்று சொல்ல, வள்ளல் பெருமான் இல்லை இல்லை சங்க புலவருடைய பாடல்களிலே இவ்வளவு குறை இருக்காது, இது பொருள் இலக்கணம் தேராத கற்றுக்குட்டி பாடியது என்று வள்ளல் பெருமான் அவரிடம் சொல்ல, உடனே அந்த தவறை உணர்ந்து உடனே அது வள்ளல் பெருமானுடைய சீடராக அவர் உடனே ஆனார். அது அப்பொழுது வள்ளல் பெருமான் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை இது. என்னென்று சொன்னால், தொழூர் வேலாயுத முதலியாரை பற்றி யாருக்கு என்ன கோபமோ அவர் எனக்கு தெரியாது, ஆனால் ஏன் அவ்வளவு வருத்தம் அவர் மேல் என்பது எனக்கு தெரியவில்லை. வள்ளல் பெருமான் இந்த இடத்திலே தொழூர் வேலாயுத முதலியாரை பற்றி சொல்லுகிறார் ஒரு அற்புதமான வார்த்தை. நீ நமக்கு பழையவன் புதியவன் அல்லன், நீ நமக்கு புதியவன் அல்லன் முற்றும் பழையவனே என்று வள்ளலார் சொல்கிறார். வள்ளல் பெருமானை இப்பொழுதுதான் இவர் சந்திக்கிறார். ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி தொழூர் வேலாயுத முதலியாரிடம் முதல் முதலில் எப்படி பேசுகிறார், நீ நமக்கு புதியவன் அல்லன் முற்றும் பழையவனே, நம் பிள்ளை நமக்கே கிடைத்தது என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய அந்த அருள் வாயிலிருந்து சொல்றார். என்று சொன்னால், தொழூர் வேலாயுத முதலியாருக்கும் வள்ளல் பெருமானுக்கும் ஒரு ஆன்ம தொடர்பு இருந்திருக்கிறது. அவர் வள்ளல் பெருமானுக்கு பல்வேறு பிறப்புகளிலே வள்ளல் பெருமானுடைய அடியவராக, வள்ளல் பெருமானுடைய தொண்டராக, வள்ளல் பெருமானுக்கு பரிச்சயமானவராக அவர் பல்வேறு பிறப்புகளிலே இருந்திருக்கிறார். அல்லது வள்ளல் பெருமானுக்கு எப்படியோ ஒரு சமய தொடர்புடையவராக இருந்திருக்கார், அல்லது ஆன்மீகத்திலேயோ தெய்வீகத்திலேயோ தொடர்புள்ளவராக இருந்திருக்கிறார். அதனால்தான் வள்ளல் பெருமான் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஆக இதை நாம் தெளிவு செய்து கொள்ள வேண்டும். இப்படி வள்ளல் பெருமான் சென்னையிலிருந்து தல யாத்திரை புறப்படுகிற போது இந்த மாணாக்கர்கள் யாரும், சரிங்க சுவாமி நீங்க போயிட்டு வாங்க நாங்க எங்களுடைய வேலையை பார்க்கிறோம் என்று யாரும் வள்ளல் பெருமானோடு வராமல் இருக்கவில்லை. அதாவது தொழூர் வேலாயுத முதலியார் ஆகட்டும், மற்றைய பல மாணவர்களாகட்டும், நான் ஒரு ஒரு மாணவருடைய சிறப்பையும் நான் எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ நான் வெகு விரைவாக சொல்லிவிடுகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார், தொழூர் வேலாயுத முதலியார் முதலில் எல்லோருமே வள்ளலாரோடு புறப்பட்டு வருகிறார். அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு கல்வியாளர், அவர் பணியில இருக்கிறார், அவருக்கு குடும்பம் இருக்கிறது. இவ்வளவும் இருந்தும் அந்த அன்பர்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் சென்னையிலிருந்து தெற்கு நோக்கி, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்ட காலத்தில் அத்துணை அன்பர்களும் வள்ளல் பெருமானோடு கூட வந்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பயணம் செய்து ஒவ்வொரு திருத்தலமாக போய் தரிசனம் செய்து அங்கே பாமாலைகளை பாடியிருக்கிறார். அது நம்முடைய திருவருட்பாவிலே நாம் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல், இன்றைக்கு நாம் பெருமையாக மிக கர்வமாக திருவருட்பா என்கிற ஒரு நூல் போல் இந்த உலகத்தில் நூலே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த நூல் வெளிவருவதற்கு யார் காரணம்? அதாவது நான் வரலாற்று அடிப்படையிலே பேசுகிறேன். அதாவது இது திருவருள் சம்மதத்தில் வெளிவந்தது, இறைவனுடைய திருவருளால் வெளிவந்தது, வள்ளல் பெருமானுடைய சம்மதத்தால் வெளிவந்தது என்பது உண்மைதான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் வரலாற்று அடிப்படையில் ஒரு கருவியாக இருந்து அதை யார் செய்தார்கள்? இப்பொழுது நாம் இப்பொழுது எல்லோரும் இந்த இணைப்பில இணைந்திருக்கிறோம். நம்மிடம் அலைபேசி இல்லை என்று சொன்னால், அல்லது ஒரு டிவைஸ் ஒரு மெஷின் இல்லை என்று சொன்னால் நாம் எப்படி இணைய முடியும்? ஆக இதற்கு ஒரு கருவியாக இது இருக்கிறது. அப்படி கருவியாக இருந்து அதை முன்னெடுத்து செய்தவர்கள் யார் என்று சொன்னால் வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள். ஒரு குறிப்பை மட்டும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் ஐந்தாறு காலம் அவர்கள் பெரிய தவம் செய்து இறைவனிடம் வேண்டி அழுது, எப்படி மனுநீதி சோழன் வீதிவிடங்கனை பெற்றது போல தவம் செய்து அந்த பிள்ளையை பெறுகிறார்கள். ஆக சாதாரணமாக பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் தவம் செய்து வேண்டி பிறக்கிற ஒரு குழந்தைக்கும் இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஏனென்று சொன்னால் அது தவத்தினாலே, தெய்வ வழிபாட்டினாலே பிறந்த குழந்தை என்பதனாலே அதற்கு சிறப்பு அதிகம். அதுபோல இந்த திருவருட்பாவும் சாதாரணமாக வெளிவந்து விடவில்லை. திருவருட்பாவுடைய வரலாற்றை, அதனுடைய பதிப்பு வரலாற்றை நம்முடைய ராம பாண்டியன் அவர்கள் திருவருட்பா பதிப்புச்சோலை என்கிற ஒரு நூலாக மிக அற்புதமான அவருடைய ஆய்வுப்பட்ட நூல் மிக அழகாக எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே நாம் இதையெல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு, எவ்வளவு சிரத்தைகளுக்கு பிறகு, எவ்வளவு முன்னேற்பாடுகளுக்கு பிறகு, எவ்வளவு கடினமான செயல்களுக்கு பிறகு இந்த திருவருட்பா வெளிவந்திருக்கிறது, இன்றைக்கு நம்முடைய கைகளிலே தவழுகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நான் சுருக்கமாக இந்த வரலாற்றை இங்கே சொல்லுகிறேன். அதாவது வள்ளற் பெருமான் அவர்கள் சென்னையில் இருந்த காலத்திலேயே பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அப்படி எழுதிய பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிரசித்தமாக போய்விட்டன. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பல அன்பர்கள் இந்த பாடல்களை எல்லாம் தான் எழுதியதாகவே பல பேர் வள்ளலார் எழுதின பாடல்களை கேட்டோ அல்லது எங்கு படித்தோ பல புலவர்களிடமிருந்து கைப்பற்றியோ தான் எழுதியதாகவும் தானே அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் என்பது போலவும் அதை அச்சிட்டே வெளியிட ஆரம்பித்திருக்கிறார். பல பேர் வள்ளல் பெருமானுடைய பாடல்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்று சொல்லி தானே ஏதோ காமாசோமா என்று சில பாடல்களை எழுதி அதை வள்ளலார் எழுதியதாகவும் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிற போது வள்ளல் பெருமானுடைய தோழர், வள்ளல் பெருமானே இது குறிப்பிடுகிறார் கடிதத்திலே, வள்ளல் பெருமானுடைய தோழர் இருக்கும் ரத்தன முதலியார் அவர்களும், சிவானந்தபுரம் செல்வராயர் என்று சொல்லப்படக்கூடிய அன்பரும், தொழூர் வேலாயுத முதலியார் போன்ற சீடர்கள் எல்லாம் மன வருத்தம் கொண்டு என்ன செய்கிறார் என்ன, வள்ளல் பெருமானுடைய பாடல்களை தான் எழுதிய பாடல்கள் என்று பல பேர் இப்படி பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன கொடுமை! அதுபோல வள்ளல் பெருமான் எழுதாத பாடல்களையும் வள்ளல் பெருமான் எழுதிய பாடல்களாக சொல்லி இப்படி விற்று தருகிறார்களே, இது என்ன கொடுமை! அதனாலே நாம் இதை தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய சுவாமியினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்று சொல்லி யாரெல்லாம் அந்த பணியிலே ஈடுபட்டார்களோ அந்த பணியை போய் பார்த்து அந்த அச்சு பணியை நிறுத்தி அவர்களுக்கு பணமும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னா, நீங்க எங்கிட்ட இப்ப நிறுத்துன்னு சொல்றீங்களே, எங்களுடைய மூலதன பொருட்களை எல்லாம் நாங்க வாங்கிட்டோம், அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அதுக்குரிய பணமும் தருகிறோம் என்று சொல்லி அந்த பணத்தையும் கொடுத்து அந்த அச்சு வேலையையும் நிறுத்தி தேவையான அந்த பிழையான பிரதிகளை தடுத்து நிறுத்தி மற்ற தேவையில்லாத பல இடைச்சர்களை எல்லாம் தடுத்து அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். சிவானந்தபுரம் செல்வராயர், இருக்கம் ரத்தன முதலியார் முதலியவர்கள் இப்படி இவர்கள் இப்படி செய்யும் போது, சரி இனிமேல் நாம் இப்படியே இருந்தால் இது என்ன ஆவது என்று சொல்லி வள்ளல் பெருமானது திருவுருட்பாவை வெளியிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவராக இருந்தார். அந்த எண்ணம் இல்லாததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் இறைவனுடைய திருவடியிலேயே எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டிருந்தார். ஜீவகாரணி ஒழுக்கமே தன்னுடைய தானே ஜீவகாரணத்தின் வடிவாக இருந்தார். எப்படி இந்த மக்களுடைய துயரை துடைக்கலாம், அவர்களுக்கு எப்படி மருந்து கொடுக்கலாம், அவருக்கு எப்படி உணவு கொடுக்கலாம், எப்படி இந்த மக்களுடைய அறிவு கண்ணை திறக்கலாம், எப்படி இறைவனுடைய திருவுருளை இவளுக்கு பெற்றுத்தரலாம் என்பதிலேயே வள்ளல் பெருமான் மிக மிக குறிக்கோளாக இருந்ததினாலே இந்த அச்சு பணியிலே வள்ளல் பெருமானுக்கு இந்த அச்சு பணியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வள்ளல் பெருமானுக்கு இல்லை. அப்பொழுது முதலிலே 1857 ஆண்டு முதலேயே அந்த 57 to 65 வரை 7 ஆண்டுகள் நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 7 ஆண்டுகள் 57 to 65 வரை 1857 to 1865 வரை இந்த குறிப்பிட்ட இந்த திருவருட்பா இது வெளிவரக்கூடிய இந்த ஆண்டுகளுக்கு முன்பு வரை மிக தெளிவாக எல்லா இடத்திற்கும் சென்று வள்ளல் பெருமானுடைய பாடல்களை திரட்டக்கூடிய அந்த பணியினை இருக்கம் ரத்தன முதலியாரும், சிவானந்தபுரம் செல்வராயரும், மற்ற நம்முடைய வள்ளல் பெருமானுடைய முதல் மாணக்கராக இருந்த தொழூர் வேலாயுத முதலியாரும் செய்தார்கள். அந்த நிலையிலேயே வள்ளல் பெருமானுக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இது போல நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பாடல்களை, நாங்கள் இங்கே பாடல்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறோம், நீங்கள் உங்களிடம் இருக்கிற பாடல்களை தயவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் என்று வள்ளல் பெருமானிடம் வேண்ட, வள்ளல் பெருமான் இறைவனுடைய திருவடி கண்ணே சிந்தையினராய் இருந்ததினாலே அதை அவர்கள் கவனம் செய்யவில்லை. அப்பொழுது இருக்கம் ரத்தன முதலியார் சொல்கிறார், இல்லை நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற பாடல்களை எங்களுக்கு நீங்கள் கொடுக்காத வரை என்னால் 3 வேளை சாப்பிட முடியாத ஒரு நிலை இருக்கிறது, அதனாலே நான் 1 வேளை மட்டும் சாப்பிடுவேன் என்று வள்ளல் பெருமானுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் கூட இன்றைக்கு நம்முடைய உரையாடை பகுதியிலே காணப்படுகிறது. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார், இந்த கடிதத்தை கண்ட வளர்பெருமான் உடனேயே, இல்லை இல்லை நீங்கள் வந்து இப்படி செய்வது தகாது, நான் என்னிடம் இருக்கிற பாடல்களை இன்னும் ஒரு மாதத்துக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எனவே நீங்கள் மூன்று வேளை சாப்பிடுகிறேன் என்று எனக்கு தகவல் தெரிவிக்கிறவரை நான் ஒருவேளை சாப்பிடுவேன் என்று வளர்பெருமான் எழுதியிருக்கிறார். ஆக இப்படி இந்த 7 ஆண்டுகள் உழைப்பிலே இதை செய்து பிறகு திருவுருட்பாவானது 1867 தர்மசாலை தொடக்கமாகிய அந்த ஆண்டிலேயே அந்த திருவுருட்பா வெளிவருகிறது. அது வெளிவருவதற்கு முன்பு என்னென்ன பணிகளை மாணாக்கர்கள் செய்தார்கள் என்பதை, இதுதான் மாணாக்கருடைய பெருமை. அதாவது திருவுருட்பா பாடல்களை திரட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய, ஏனென்று சொன்னால் எல்லா பாடல்களும் வள்ளல் பெருமானுடைய கையிலே இல்லை. அப்படி வள்ளல் பெருமான் கையிலே இருந்தாலும் அதை அவரிடமிருந்து வாங்கி அதை திரட்ட வேண்டும். ஒன்று இது மட்டுமல்லாமல் வள்ளல் பெருமான் முன்பு எழுதிய பாடிய பாடல்களை எல்லாம் அந்த குறிப்புகளையும் பல இடங்களிலிருந்து சேகரிக்க வேண்டும். அடுத்தது வள்ளல் பெருமான் பாடியதாக வேறு யாராவது எழுதியிருந்தால் அதையும் இந்த பாடலையும் ஒத்து பார்த்து இது வள்ளல் பெருமான் எழுதிய பாடல் இல்லை என்று அதை பிரித்தெடுக்க வேண்டும். ஆக இது ஒரு திரட்டக்கூடிய பணி. அடுத்ததாக செப்பம் செய்கின்ற பணி. செப்பம் செய்கின்ற பணி என்று சொன்னால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், வள்ளலாருடைய கையெழுத்து பிரதியை நாம் இப்பொழுது எல்லோரும் பார்க்கிறோம். அருட்பெருஞ்சோதியாக அவள் நம்மிடத்திலே இருக்கும் தர்மசாலையில் இருக்கிறது. அது ஸ்கேன் செய்யப்பட்டு புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது. அதை நாம் எல்லோரும் வைத்திருக்கிறோம். இந்த ஒரு பக்கத்திலே அச்சு வடிவத்திலேயும் ஒரு பக்கத்திலே வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து வடிவத்திலேயும் இருக்கிறது. நீங்கள் வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து வடிவத்தை படிப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அப்பொழுது எழுதப்பட்ட பேனா அந்த இங்கு பேனா என்று சொல்லுவார்கள். இப்பொழுது போல பால் பாயிண்ட் மாதிரியான பேனாக்கள் அப்பொழுது கிடையாது. அப்பொழுது அந்த இங்கை வந்து நாம் அந்த கட்ட பேனாவிலே தொட்டு தாளிலே எழுத வேண்டும். அப்பொழுது அது இப்பொழுது நாம் எழுதுவது போல தெளிவாக இருக்காது. அது தொடர் எழுத்து போல வரும். தொடர்ந்து எழுத்து எழுத்துக்களை எழுதுவது போல இருக்கும். ஆக இதை நாம் இது அவர் என்ன அந்த வார்த்தை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் உய்த்துணர்வதற்கே நம்மளால் முடியாது. ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், வள்ளல் பெருமான் ஓலைச்சுவடியிலேயே எழுதியிருக்கிறார். வள்ளல் பெருமான் நோட்டு புத்தகத்திலும் எழுதியிருக்கிறார். ஆக இந்த ஓலைச்சுவடி நோட்டு புத்தகத்தில் எழுதுவதை படிப்பதே சிரமம் என்று சொன்னால், வள்ளல் பெருமான் வடலூரிலே இருக்கின்றார், இவர்கள் சென்னையிலே இருந்து அந்த பணியை செய்கின்றார்கள். ஓலைச்சுவடிகளிலே இருந்து அதை எவ்வளவு ஓலைச்சுவடி எவ்வளவு சிறியதாக இருக்கும், அதை எப்படி பார்த்து எப்படி அதற்கு முறையாக நம்மளால் செய்ய முடியுமா? அதை வள்ளல் பெருமானுடைய சீடர்களாக இருந்ததினாலே, வள்ளல் பெருமானை குறித்து முழுமையாக தெரிந்ததினாலே, அவருடைய நிலையை அறிந்ததினாலே, அவருடைய எழுத்தை அறிந்ததினாலே, அவரோடு இணங்கி இருந்த காரணத்தினாலே தொழூர் வேலாயுத முதலியாரால் அதையெல்லாம் செய்ய முடிந்தது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அரும்பணி. ஆக அடுத்ததாக இப்படி திரட்டினால் அதை செப்பம் செய்தார்கள். அடுத்ததாக வகை வகைப்படுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய வேலை. அதாவது பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன, ஒவ்வொரு பாடல்களும் இருக்கிறது. ஒவ்வொரு பாடலையும் எங்கே வைக்க வேண்டும், என்ன முறையிலே வைக்க வேண்டும், எந்த பாடலை முதலில் வைக்க வேண்டும், எந்த பாடலை இரண்டாவது வைக்க வேண்டும், இது இதெல்லாம் ஏதோ ஒரு அனுமானத்தில் செய்யப்பட்டது இல்லை. அதாவது திருவுருப்பா 6 திருமுறை என்று சொன்னால் அந்த 6 என்பதற்கு ஆரந்தங்களுடைய முடிவு அல்லது சண்முகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 6 எழுத்து உண்மை சொல்லக்கூடிய முடிவு என்கிற முறையிலேயே அந்த 6 என்கிற முறையை அவர் தொகுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நினைத்திருந்தால் 8 ஆகவோ அல்லது 10 ஆகவோ தொகுத்திருக்க முடியும். ஆனால் 6 என்கிற முறையிலே தொகுத்திருக்கிறார். அதுபோல திருவருப்பாவுக்கு திருவருப்பா என்று பெயரிட்டவர் தொழூர் வேலாயுத முதலியார். இல்லை என்று சொன்னால் அந்த திருவருப்பா என்கிற பெயரே நமக்கு பொதுவாக புலவர்கள் பாடிய பாடல்களுக்கு அந்த புலவரின் பெயரை வைத்து பிரபந்த திரட்டு என்று வழங்குவதுதான் தமிழ்நாட்டிலே மரபு. இப்பொழுது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 10 கம்பன் என்று சொல்வார்கள். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய பாடல்களுக்கு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திரட்டு, குமரகுருபரர் திரட்டு என்றுதான் சொல்வார்கள். ஆனால் திரு அருப்பா வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் திரட்டு என்று பெயர் வைக்காமல் திரு அருப்பா என்று நாவிலே சொன்னாலே இணைக்கக்கூடிய அந்த பெயரை இந்த அரிய நூலுக்கு இட்டவர் தொழில் வேலாயுதம் பிள்ளையார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் எப்பொழுதுமே சொல்லி இன்புற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று சொல்லப்படுகிற இந்த அருள் நாமத்தை வள்ளல் பெருமானுக்கு சூட்டியவரும் தொழூர் வேலாயுத முதலியாரே. ஏனென்று சொன்னால் வள்ளல் பெருமானை ராமலிங்க சுவாமிகள் என்றுதான் எல்லோரும் அறிவார்கள், அல்லது ராமலிங்கம் பிள்ளை என்று அறிவார்கள். சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை என்றோ, சிதம்பரம் ராமலிங்கம் என்றோ, ராமலிங்க சுவாமிகள் என்றோ, ராமலிங்க அடிகள் என்றோ இப்படித்தான் அறிகின்ற வழக்கம் இருந்ததே தவிர, அவரை திரு அருப்பிரகாச வள்ளலார் என்று சிறப்பு பெயரிட்டு அழைத்த பெருமைக்குரியவரும் நம்முடைய துருவர். ஆக வள்ளப்பெருமானுடைய இந்த அருப்பாக்களை தேடி தொகுத்து திரட்டுவது ஒரு பெரிய பணி. அதை செய்தார், சப்பம் செய்தார், வகை வகைப்படுத்தினார். திருமுறை என்கிற அழகான பெயரே, சைவ திருமுறைகளுக்குத்தான் திருமுறை என்று உண்டே தவிர, இவர் திருமுறை என்கிற அழகான பெயரை ஒன்றாம் திருமுறை, இரண்டாம் திருமுறை என்று ஆறு திருமுறைகளாக வகை வகைப்படுத்தியவரும் தொகுத்தவரும் நம்முடைய வேலாயுதன் வெளியார் அவர்களே, வள்ளல் பெருமானுடைய மாணாக்கர். அடுத்ததாக வள்ளல் பெருமான் திருவருட்பாகு திருவருட்பா என்று பெயர் சூட்டியவரும் வள்ளல் பெருமானுக்கு வள்ளலார் என்று. இப்ப பாருங்க, நாம வள்ளலார் என்று சொன்னாதான் தமிழ்நாட்டிலே தெரியுது, அந்த அளவு தமிழ் உலகம் முழுக்க ராமலிங்கம் என்று சொல்லுகிற சொல்லை விடவும் வள்ளல் பெருமான் வள்ளலார் திருவுட்பிரகாச வள்ளலார் என்று சொல்லுவதுதான் இன்றைக்கு பிரபலமாயிருக்கிறது. எனவே அந்த அரிய பெயரை வள்ளல் பெருமானுக்கு சூட்டியவர் அவர். அடுத்ததாக இப்போது திருவுருட்பா வெளிவந்து விட்டது. திருவுருட்பா எல்லோருடைய கை முதல் நான்கு திருமுறைகள் முதலிலே பதிப்பிக்கப்பட்டன. இந்த நான்கு திருமுறைகளை பதிப்பித்து விட்டார்கள். அதை வள்ளல் பெருமானிடம் காட்டிய போது ஏன் இந்த பெயரை திருவுருட்பிரகாச வள்ளலார் என்று போட்டீர்கள் என்று வள்ளல் பெருமான் கேட்டார்கள். அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் தொழூர் வேளாயுதம் வெளியார் இருந்தார். அப்போது திரும்ப வள்ளல் பெருமானே அதற்கு சமாதானம் சொல்லி, வள்ளல் திருவுருட்பிரகாச வள்ளல் யார் என்னும் சிதம்பரம் ராமலிங்கம், அதாவது இறைவனை யார் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று வள்ளல் பெருமான் தன்னடக்கத்தினாலே அப்படி சொன்னார்கள். ஆக இப்படியெல்லாம் இருந்தது. திருவருட்பாவுக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு என்ன என்று சொன்னால், இந்த அருப்பா மருட்பா வாதம் என்று சொல்லுவார்கள். அதாவது திருவருட்பா என்று பெயரிட்டதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, வள்ளல் பெருமானுடைய பாடலுக்கு திருமுறை என்று பெயரிட்டதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி பல, அதாவது வைதிக மரபிலே ஊறி போனவர்கள் என்பதனாலே புதியதாக வள்ளல் பெருமானுடைய, அவர்களுக்கு வள்ளல் பெருமானுடைய சிறப்பு தெரிந்திருந்தும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் திருவுருட்பாவிற்கு வந்த எதிர்வினைகள் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக ஆக்கியவர்கள் வள்ளலாருடைய மாணவர்கள். ஏனென்று சொன்னால் வள்ளல் பெருமானுக்கு இந்த காரியங்களில் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த உலகிலேயே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய குருநாதருடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தொழூர் வேலாயுதம் வழியா எத்தனை மறுப்பு நூல்களை எழுதி இருக்கிறார்கள் என்பதை அருப்பா மறுப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நூலை சரவணன் என்பவர் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார். அதிலே வள்ளல் பெருமானுக்கு எதிராக வைக்கப்பட்ட வாதங்களும் வள்ளல் பெருமானுக்கு ஆதாரமாக வைக்கப்பட்ட வாதங்களும் எல்லாம் ஒன்று சேர்த்து அதிலே கொடுத்திருக்கிறார்கள். அப்படி வள்ளல் பெருமான் அப்போது வள்ளல் பெருமானுக்கு ஆதரவாக, திருவுருட்பாவிற்கு ஆதரவாக தொழூர் வேலாயுதம் வெளியாரும் அவருடைய சீடர்களும் எத்தனை அற்புதமான நூல்களை எழுதி வெளியிட்டு எதிர்ப்பு வாதத்தை அடக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியும், அதாவது நெவர் கிவ் அப் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், எதற்காகவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், நாங்கள் பின்னே செல்ல மாட்டோம் என்று சொல்லி வள்ளல் பெருமானுடைய திரு அருட்பாவை அருட்பா என்று, அது அருட்பா தான், அதற்கு அந்த திறமை இருக்கிறது, அந்த வளமை இருக்கிறது என்று நிரூபித்தவர்கள் வள்ளலாருடைய மாணவர்கள். அதனாலே அந்த அப்படி அவர்கள் எழுதிய நூலினால்தான் கடைசியாக பார்த்தீர்கள்னா செய்கு தம்பி பாவலர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அன்பர், அவர் அவதானியார், அவர் வள்ளல் அவர் இந்த நூல்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் அவர் கடைசியாக இந்த திருவுருப்பா அருப்பாதான் என்று ஒரு இஸ்லாமிய அன்பர் பேசி கடைசியாக அதை நிலைநாட்டினார். ஏனென்று சொன்னால் இவர்கள் இந்த இதற்கான ஆதரவான நூல்களை, இதற்கான மறுப்பு, அவர்கள் எழுதிய மறுப்பு நூல்களுக்கு இவர்கள் கொடுத்த மறுப்பு இல்லை என்று சொன்னால் இவர்களால் இந்த வாதத்திலே வெற்றி பெற்றிருக்க முடியாது. எனவே இந்த திருவுருட்பாவை வெளியிட்டது, இன்றைக்கு நாம் கையிலே வைத்திருக்கக்கூடிய தவ குழந்தையாக அருக்குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த திருவுருட்பா வெளிவருவதற்கு வள்ளல் பெருமானுடைய ஒவ்வொரு மாணவர்களும் முக்கியமானவர்கள். அதற்கு அடுத்ததாக அருப்பா மறுப்பா போரிலே வெற்றி பெற்றவர்கள். அதற்கு அடுத்ததாக தர்மச்சாலை என்று இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த உலக உயிருடைய பசியை தீர்க்கக்கூடிய இந்த தர்மச்சாலையை வள்ளல் பெருமானுடைய சித்திக்கு பிறகு 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக நடத்தி காட்டியவர்கள் வள்ளலாருடைய மாணவர்கள். சன்மார்க்க சங்கத்தை வளர்பெருமான் தொழூர் வேலாயுத முதலியாருடைய பொறுப்புக்கும், தர்மசாலையை கல்பட்டு ஐயா அவர்களுடைய பொறுப்பிற்கும், சத்திய ஞான சபையை ஆடூர் சிவா ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் அவருடைய பொறுப்பிற்கும், சித்தி வளாகத்தை பொன்னு ஞானாம்பாள், சேலம் ஒயிட் ஹவுஸ் பொன்னு ஞானாம்பாள் என்று சொல்லப்படுகிற ஒரு அம்மையாருடைய பொறுப்பிற்கும், அவர்கள் வள்ளல் பெருமானை கண்டு வள்ளல் பெருமானை வணங்கி அவர்களுக்கு அடிமை பூண்டவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், சேலம் ஒயிட் ஹவுஸ் பொன்னு ஞானாம்பாள் என்படுகிற அந்த அம்மையாருடைய தீபத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அவர்களுக்கும் வள்ளல் பெருமான் கொடுத்தருளினார்கள். அந்த வகையிலே கல்பட்டையாவுடைய பணி 50 ஆண்டுகளாக அவர் மறைந்த பிறகும் கூட அவருடைய சீடர்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கல்பட்டையாருடைய சன்னதிக்கு வடலூருக்கு போகிற போது கல்பட்டையாருடைய சமாதி இருக்கும். அவர்கள் வள்ளல் பெருமானுக்கு பிறகு 50 ஆண்டு காலம் வெகு சிறப்பாக தர்மசாலையை எந்த குறைவும் இல்லாமல் வள்ளல் பெருமான் எப்படி நடத்தினார்களோ அப்படி நடத்தினார்கள். அதற்கு அடுத்ததாக நெல்லூர் ஐயர் அவர்கள் அதை நடத்தினார்கள். அவர் கல்பட்டையாவுடைய மாணவர் சுப்ராயில் பரதேசி அவர்கள் நடத்தினார்கள். கொண்டாரெட்டியார் அவர்கள் நடத்தினார்கள். தர்மசாலைக்கு மிக உதவிகரமாக இருந்தவர் கட்டமுத்துப்பாளையம் நாராயண ரெட்டியார் அவர்கள் நடத்தினார்கள். இப்படி இந்த சன்மார்க்க அன்பர்கள் வள்ளல் பெருமானுடைய தர்மசாலை அவ்வளவு சிறப்பாக நடத்தினார்கள். இது வள்ளல் பெருமான் அவருடைய சீடர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை. அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பணி இன்றைக்கு நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நன்றாக யோசனை செய்து பாருங்கள். சன்மார்க்கம் சங்கம் தமிழகத்திலே இல்லாத கிராமங்களே கிடையாது. எல்லா கிராமங்களிலேயும் சன்மார்க்க சங்கம் இருக்கின்றது. அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் சமரச பஜனை சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள், வள்ளல் பெருமானுடைய நேரடி மாணவர். அவர்கள் கிராமம் கிராமமாக ஒவ்வொரு இடத்திற்கும் போய் அவர்கள் சன்மார்க்க சங்கத்தை நிறுவி இருக்கிறார்கள். திரு அருட்பாவை கொடுத்திருக்கிறார். திரு அருட்பாவை இலவச பதிப்பாக வெளியிட்டவர்கள் அவர்கள். முத்தைய செட்டியாருடைய பொருளுதவியை பெற்று நீ இலவச பதிப்பாக 6 திருமுறையும் உரைநடை பகுதியும் இலவசமாக அந்த காலத்திலே ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு போய் திருவருட்பாவை கொடுத்து சமரச பஜனை செய்து வள்ளல் பெருமானை அறிமுகப்படுத்தி அந்த மக்களுக்கு சன்மார்க்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையாக சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே சன்மார்க்க சங்கங்கள் கிராமங்களிலே நிறுவப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் யோசனை செய்து பாருங்கள், அந்த காலத்திலே வண்டி கிடையாது, கார் கிடையாது, அவர்கள் நடந்தே போயிருக்கிறார்கள். ஒரு கூட்டமாக போயிருக்கிறார்கள், குழுவாக போயிருக்கிறார்கள், இசை கருவிகளை எல்லாம் தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள், அன்னதானம் போடுவதற்குரிய பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்கே சமைத்து அங்கே உணவு கொடுத்திருக்கிறார்கள். ஆக இப்படி அரும்பாடுபட்டு சாமி கந்தசாமி பிள்ளை அவர்கள் இதை வளர்த்தார்கள். எங்களுடைய குருநாதர்களே ஒருவர் என்று சொல்லப்படக்கூடிய ஐயா திருக்குறள் நெறியார்தான் சிவராம செய்தவர்கள் தமிழக விருத்தாசலத்திலே வாழ்கிறார்கள். அவருடைய தந்தையார் அனந்த பிள்ளை, அவருடைய தந்தையார் அனந்த பிள்ளை சாமு கந்தசாமி பிள்ளை அவருடைய மாணவர். சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் பல கிராமங்களுக்கு போய் அங்கே தொண்டு செய்கிற போது இவர்கள் அவருடைய தந்தையார் அனந்த பிள்ளை அவர்கள் கையிலே ஹார்மோனிய பெட்டிகளை எடுத்துக்கொண்டு சப்பலாக்கெட்டை எடுத்துக்கொண்டு இசைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு திருவுருப்பாக்களை பாடி அந்த மக்களுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்த அவர்கள் அவருடைய தந்தையாரை பற்றியும் அவருடைய பாடுகிற முறையை பற்றியும் சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் எப்படி என்னென்ன கருத்துக்களை அவருக்கு தெரிவித்தார் என்பதை பற்றியும் அவர்கள் எனக்கு தெரிவிப்பார்கள். அவர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போது 85-90 வயதை நெருங்கி அவர்கள் விருத்தாசலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். எனவே சாமு கந்தசாமி பிள்ளை என்கிற வள்ளல் பெருமானுடைய மாணவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழக பட்டி தொட்டிகளிலே சன்மார்க்க சங்கத்தை நாம் கண்டிருக்க முடியாது. எனவே அந்த பெருமகனார் தான் இன்றைக்கு முழு முயற்சி செய்து சன்மார்க்க சங்கத்தை இங்கே தோற்றுவித்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக இன்னொரு அரும்பணி, ஒரு நூல் தொடர்ந்து மக்களுடைய கையிலே கிடைக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மக்கள் அதை மறந்து விடுவார்கள். அந்த வகையிலே திருவருட்பாக்களை பல பதிப்புகளை அவருடைய வள்ளல் பெருமானுடைய அன்பர்கள் செய்திருக்கிறார்கள். 10 ஆண்டுக்கு இடைவெளியில், 5 ஆண்டுக்கு இடைவெளியில், 2 ஆண்டுக்கு இடைவெளியில், 3 ஆண்டுக்கு இடைவெளியில் என்று இப்படி பல இடைவெளிகளிலேயே வள்ளல் பெருமானுடைய அருட்பாக்களை மிக இலகுவாக அச்சிட்டு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய துரையையா அவர்கள் ஒரு வார்த்தை போடுவார்கள், இந்த ரொம்ப பிடித்த வார்த்தை இந்த விளம்பரம், மிக இலகுவாக இலவசமாக என்று ஒரு பிராக்கெட்ல போட்டிருப்பாரு. அது போல மிக இலகுவாக மிக இலவசமா இலவசமாக ஆறு திருமுறைகளையும் முத்தையா செட்டியார் அவருடைய பொருளுதவியினாலே கந்தசாமி பிள்ளை அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த திருவுருட்பா பதிப்புகளை தொடர்ந்து மக்களுடைய கைக்கு கிடைக்கும்படியாக இந்த நூலை இதற்கே இவர்கள் யாரும் பெரிய பணக்காரர்களோ பெரிய செல்வந்தர்களோ கிடையாது. ஆனால் அவர்களை எல்லாம் போய் அணுகி இதை சொல்லி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆக இந்த பதிப்பு பணிகளை மறுபதிப்பு செய்வதை நம்முடைய வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு கருத்து என்னென்று சொன்னால், திரு அருட்பா வெளியிடுவதையும் தாண்டி இன்றைக்கு நாம் உரைநடை பகுதி என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானுடைய விண்ணப்பங்கள், வள்ளல் பெருமானுடைய கடிதங்கள், வள்ளல் பெருமானுடைய உபதேச குறிப்புகள், இன்றைக்கு போன முறை சேர்ந்த சுப்பிரமணியம் என்கிற தலைப்பு குறித்து நம்முடைய துறையை மிக அழகாக ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். அந்த சுப்பிரமணியம் என்கிற பகுதி, அருள் நெறி, பேருபதேசம், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, இதெல்லாம் யார் குறித்து வைத்திருந்தார்கள், வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் குறித்து வைத்திருந்தாமல் இதை இது எப்படி நமக்கு வந்திருக்கும்? இதை வள்ளல் இது அத்துணையும் உரைநடை பகுதிகளிலே வள்ளல் பெருமான் கைப்பட எழுதிய சில பகுதிகளை தவிர ஒரு 30-40% தான் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியிலே தன்னுடைய கைப்பட எழுதினார்கள். மீதி எல்லாமே வள்ளல் பெருமானோடு பழகிய காலத்தில், அவர்கள் சொற்பொழிவு செய்த காலத்தில், அவரோடு பேசிய காலத்தில், அவரோடு இருந்த காலத்தில் மாணவர்கள் குறித்து வைத்த குறிப்புகள் தான். அந்த குறிப்புகளைத்தான் பின்னாளிலே பதிப்பு செம்மல், ஆ பாலகிருஷ்ணன் பிள்ளை போன்ற பெருமகனார்கள் தேடி திரட்டி அதையெல்லாம் பதிப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சாமு கந்தசாமி பிள்ளை அவர்களே பல குறிப்புகளை, பல உரைநடை பகுதிகளை பல அன்பர்களிடம் இருந்து பெற்று பதிப்பித்திருக்கிறார். இந்த குறிப்புகளை தேடி எடுப்பது என்பது சாதாரண காரணம். இன்றைக்கு கூகுள் இருக்கிறது, இன்றைக்கு பேஸ்புக் இருக்கிறது, அல்லது நாம் அமெரிக்காவில் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம், யாரை எங்கு வேண்டுமானாலும் எளிமையாக பிடித்து விடலாம். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. ஒரு கிராமத்தில் ஒரு கூரை வீட்டில் ஒரு குறிப்பு இருந்தால் அதை போய் வாங்கி கொண்டு வர வேண்டும். அது வள்ளலார் எழுதினாரா என்பதை தெப்பம் பார்க்க வேண்டும். அது வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கு ஒத்து போகிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இப்படி பல ஆராய்ச்சிகளை செய்து அந்த ஆராய்ச்சி குறிப்புகளையும் வள்ளல் பெருமானுடைய உரைநடையும் மாணவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். இதைவிட அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று தன்மார்க்க அன்பர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு அடுத்ததாக வள்ளல் பெருமானுடைய அருட்பாவினை இலவசமாக வழங்கியது, அதோடு இன்னும் ஒரு மிக அரிய பணியை சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் செய்திருக்கிறார். அவருடைய இந்த பணிக்கு என்ன நாம் கைமாறு செய்ய போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் வள்ளல் பெருமானுக்கு ஒரு குறிப்பிட்ட வரலாறு என்கின்ற ஒரு தொகுப்பு இல்லை. வள்ளல் பெருமான் இருந்தார்கள், தர்மச்சாலை நிகழ்த்தினார்கள், சித்தி அடைந்தார்கள் என்று பரவலாக வாய்மொழியாக சொல்லப்பட்டதை தவிர வள்ளல் பெருமானுடைய வரலாற்று குறிப்புகள் இல்லாத காலத்தில் தமிழ்நாடு முழுக்க நடந்து சென்று வள்ளல் பெருமான் எந்தெந்த ஊருக்கு போனாரோ அந்தந்த ஊருக்கு போய் வள்ளல் பெருமான் யாரை பார்த்தாரோ அவரை பார்த்து, ஏனென்று சொன்னா இவர்கள் மாணவர்கள், கூட இருந்தவர்கள், அதனாலே வள்ளல் பெருமானுக்கு உள்ள தொடர்பு இவர்களுக்கு தெரியும். அதனால அங்கே போய் வள்ளல் பெருமானை குறித்த செய்தியை அவரோட உட்கார்ந்து வாங்கி பேசி எழுதி இன்றைக்கு திருவருட்பா வள்ளலாருடைய வரலாறு என்று ஒன்று வருவதற்கு ஆதார குறிப்புகளை சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் வெளியிட்டார்கள். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். விருத்தாஜலத்திலே வள்ளல் பெருமான் அங்கே இருக்கக்கூடிய குமாரதேவர் மடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உடையவர். அங்கே இருக்கக்கூடிய சன்னிதானத்தை, வீரசைவம் சன்னிதானத்தை பார்ப்பதற்கு வள்ளல் பெருமான் அவர்கள் வருவார்கள். வந்தால் அங்கே தங்குவார்கள். அப்படி இருக்கிற போது வள்ளல் பெருமான் மீது மிகுந்த பற்று கொண்ட ஒரு அன்பர், அவருக்கு பெயர் தெரியவில்லை, இந்த செய்தியை சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் சொல்கிறார். வள்ளல் பெருமான் மீது பற்று கொண்ட அன்பர் வள்ளல் பெருமானை அணுகி, பெருமானே நீங்கள் மிக பெரியவர், நானோ ஏழை, ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு வேளை உணவு தர வேண்டும் என்று என்னுடைய மனம் துடியாய் துடிக்கிறது. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்னால் இந்த ஆசை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு வந்து உணவு எடுக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு பெரிய வீடெல்லாம் இல்லை, எங்களுடைய வீடு ரொம்ப குடிசை வீடு, நீங்கள் வந்து நீங்கள் மறுக்காமல் வர வேண்டும் என்று சொல்ல வள்ளல் பெருமான் நீங்கள் போங்கள், இந்த நேரத்திலே நான் வருவேன் என்று சொன்ன நேரத்திலே வள்ளல் பெருமான் அங்கே போய் ரச அன்னமும் பருப்பு துவையலும் அங்கே வள்ளல் பெருமான் ஆகாரம் செய்திருக்கிறார்கள். இந்த செய்தியை சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் அங்கே சென்று பாருங்க, வள்ளல் பெருமான் ரச அன்னமும் பருப்பு துவையலும் உண்டார் என்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஆதார குறிப்புகளை அவர் திரட்டி வெளியிட்டு இருந்தால் நாம் இன்றைக்கு இதையெல்லாம் பேசி இன்புறக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். அதனாலே அப்படிப்பட்ட பெரும்பணியை செய்ய, அது மட்டுமல்லாமல் பிரபந்த திரட்டு என்று சொல்லப்படக்கூடிய வள்ளல் பெருமான் மீது ஆயிரக்கணக்கான சரித்திர கீர்த்தனை என்று ஆயிரக்கணக்கான கன்னிகளை உடைய வள்ளல் பெருமான் மீது, வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய கன்னிகளை அவர் பாடியிருக்கிறார். அவர் பெரிய இசை பேரறிஞர். எனவே வள்ளல் பெருமானை குறித்து சாமுக்கா பிரபந்த திரட்டிலே 90% பாடல்கள் வள்ளல் பெருமானை பற்றியது. எப்படி எப்படி பாடியிருக்கிறார்? உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஒரு ஞானியை குறித்து, தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஞானியை குறித்து இவ்வளவு நூல்கள் வெளிவந்திருக்குமா என்று சொன்னால் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு வள்ளல் பெருமானை குறித்து அத்தனை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவர்களை போற்றி, அவர்களை பாடி, அவர்களை பாராட்டி, அவர்களை தொழுது அழுது எத்தனை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. முதலிலே வள்ளல் பெருமானுடைய மாணாக்கர் தொழூர் வேலாயுத முதலியார் அவர்கள் எழுதிய சன்னிதி முறையீடு வெளிவந்திருக்கிறது. அதிலே வள்ளல் பெருமானுக்கு அவர் திருப்பல் எழுச்சி பாடியிருக்கிறார். வள்ளல் பெருமானுக்கு தசபங்கி பாடியிருக்கிறார், சதபங்கி பாடியிருக்கிறார், எத்தனை நூல்களை பாடியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக சாமுக்கா பாடியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அவருடைய மாணவர்கள் பல பேர் அதை பாடியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வள்ளல் பெருமானுடைய மாணவர்களே முக்கியமானவராக சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானுடைய அண்ணன் மருமகன் பொன்னேரி சுந்தரம்பிள்ளை அவர்கள் பல நூல்களை பாடியிருக்கிறார். இப்படி வள்ளல் பெருமான் மீது பிரபந்தங்களை பாடி இருக்கக்கூடிய அந்த நிலையே, இத்தனை பிரபந்தங்கள் இது போல ஞானிகள் வேறு ஞானிகளுக்கு இல்லை என்பதையே இது காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் இந்த பிரபந்தங்களை எல்லாம் தேடி திரட்டி நான் இப்பொழுது அதை டிஜிட்டலைஸ் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வள்ளலார் poetry.blogspot என்கிற ஒரு இணையதளத்திலே இப்பொழுது அதையெல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது கூட பார்க்கலாம். நீங்கள் வள்ளலார் போற்றி POORTI என்கிற அந்த பிளாக்ஸ்பாட்டில் சென்று பார்த்தால் அதிலே நீங்கள் ஒரு ஒரு ஆசிரியர்கள் என்னென்ன பாடியிருக்கிறார்கள், தொழூர் வேலாயுத முதலியார் என்ன பாடியிருக்கிறார், பொன்னு ஞானாம்பாள் என்ன பாடியிருக்கிறார், கூடலூர் துரசாமி தேசிகர் என்ன பாடியிருக்கிறார், சுத்தானந்த பாரதியார் என்ன பாடியிருக்கிறார், தண்டபாணி சுவாமிகள் என்ன பாடியிருக்கிறார் என்று வள்ளல் பெருமானை போற்றி பாடிய அத்துணையையும் நாங்கள் இப்பொழுது சேகரித்துக் கொண்டு வருகிறோம். எனவே இப்பொழுது வள்ளல் பெருமான் மீது அவருடைய சீடர் பாடிய 11 அந்தாதி என்கிற ஒரு நூலை இப்பொழுது நாங்கள் அதை சேகாரம் செய்து கொண்டு வருகின்றோம். அதையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அந்த ஸ்பாட்டிலே. அதற்கு அடுத்ததாக நான் மிக விரைவாக அடுத்த பகுதிக்கு நான் செல்கிறேன். வள்ளல் பெருமான் மீது இத்தனை பிரபந்தங்களை பாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தான் பாடிய பிரபந்தங்கள் இல்லாமல் வள்ளல் பெருமான் மீது வேறு யாரெல்லாம் பிரபந்தங்கள் பாடியிருக்கிறார்களோ அதை வாங்கி இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு பெரிய அரும்பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பணி, திருவருட்பாவிற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். வள்ளல் உரை எழுத தொடங்கி இருக்கிறார்கள், உரை எழுதியிருக்கிறார்கள், முற்றும் நிறைவு பெறவில்லை என்று சொன்னாலும் கூட அரண்வாயில் வெங்கட சுப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமானுடைய சீடர் அவர் திருவருட்பா முதல் திருமுறை முழுக்க உரை எழுதியிருக்கிறார். இங்கீத மாலைக்கு உரை எழுதியிருக்கிறார், மகாதேவ மாலைக்கு உரை, மகாதேவ மாலைக்கு அவர் எழுதியிருக்கிற உரை சைவ சித்தாந்த கருத்துக்களை எடுத்து, பல பல சாஸ்திர கருத்துக்களை எடுத்து அந்த உரையே ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு மகாதேவ மாலை உரை அவர் எழுதியிருக்கிறார் அரண்வாயில் வெங்கட சுப்பிள்ளை அவர்கள். இப்படி பல இடங்களிலே பல நிலைகளிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி அதற்கு அடுத்ததாக ஒரு 5 மணித்துளிகளிலே வேறு செய்தி அடுத்த பகுதியும் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு நாம் சன்மார்க்க அன்பர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஏதோ இந்த சன்மார்க்க நிறுவனங்களை நாம் ஏதோ சரியாக கவனிக்கவில்லை என்பது போலவும், இதை யாரிடமோ நாம் தாரை வார்த்து விட்டோம் என்பது போலவும் ஒரு தோற்றத்தை அல்லது ஒரு மன வருத்தத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனால் உண்மையாக அன்பர்களே, வள்ளல் பெருமானுடைய சீடர்கள், வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் நான் என்கின்ற ஆணவம் இல்லாதவர்கள். அவர்கள் தர்மசாலையை 60 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் நடத்தினாரே கல்பட்டையா, அதுக்கான ஒரு குறிப்பு தன்னுடைய பெயரை அவர் அங்கே பொறித்து வைக்கவில்லை. சன்மார்க்க சங்கத்தை நடத்தினாரே, அவருடைய பெயரை தொழில் வேலாயுத முதலியார் குறித்து வைக்கவில்லை. சன்மார்க்க சங்கங்களை தொடங்கினார கிராமம் முழுக்க கந்தசாமி பிள்ளை அவர்கள் ஒரு இடத்தில் நான் ஒரு இந்த சன்மார்க்க சங்கத்தை துவங்கினேன் என்று அவர் தன் வாயால் ஒரு குறிப்பு வைக்கவில்லை. ஆக அவர்கள் எல்லோரும் வந்து ஏழை மக்களும் பணக்காரர்களும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என்று வள்ளலார் சொன்னாரே, அதுபோல சன்மார்க்க சங்கத்தை அவர்கள் பொதுமையாக நடத்தி இருக்கிறார்கள். யாருக்கும் இவர் தலைவர், இவர் செயலாளர், இவருக்கு முன்னுரிமை, இவருக்கு பின்னுரிமை என்றெல்லாம் இல்லாமல் பொதுவாக எல்லா மக்களும் வந்து கலந்து கொண்டு செல்வதற்கு கூடிய ஒரு அற்புதமான இடமாக அவர் சன்மார்க்க நிறுவனங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலேதான் இன்றைக்கு தர்மசாலை அப்படி நடக்கிறது. இன்றைக்கு தர்மசாலையை ஒரு ஏழையும் பணக்காரனும் ஒன்றாக சமபந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய நிலைமை தமிழகத்திலே வேறு எங்கும் இல்லை, தர்மசாலையிலே நிகழ்கிறது. இன்றைக்கு வடலூரிலே, இன்றைக்கு ஞான சபையிலே எல்லோரும் வணங்கக்கூடிய, ஜோதி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சுத்தி வளாகத்திலே இன்னைக்கு நிலை இருக்கிறது. இது வேறு யாரோ தனியார் வசமோ அல்லது வேறு எப்படி இருந்தால் இது எப்படி இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இது உண்மையாகவே சீடர்கள் நினைத்த இது பொதுமையாக இருக்க வேண்டும், இது எளிமையாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் வந்து போக முடியும். ஏது மற்ற அனாதையாக இருக்கக்கூடிய மக்கள், வள்ளல் பெருமானை தனக்கு துணை என்று நம்பி வரக்கூடிய மக்கள் வந்து போகிற ஒரு எளிமையான இடமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதி, அதை எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் விளம்பரமும் இல்லாமல் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல பேர் ராமகிருஷ்ண மிஷன் முதலிய இதெல்லாம் இந்த மிஷன்களை சொல்லி அது அப்படி வளர்ந்திருக்கிறது, இது இப்படி வளர்ந்திருக்கிறது, இது பரவவில்லை என்றெல்லாம் சொல்லுவார். யார் சொன்னால் உங்களுக்கு பரவவில்லை என்று? இந்தியாவிலே இருந்து எங்களால் நடத்த முடியாத ஒன்றை அமெரிக்காவில் இருந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், எப்படி என்றால் இது பரவவில்லை என்றால் இது எப்படி நடக்கும் என்று? இது மிக பரவி இருக்கிறது, மிக விரைவாக பரவி கொண்டிருக்கிறது. சமீபத்திலே ரஷ்யாவிலே கிறிஸ்டினா என்கிற ஒரு அம்மையார் ஜீவகாரணி ஒழுக்கத்தை ரஷ்ய மொழியிலே மூன்று பகுதிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள், பிரெஞ்சிலே இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பரவி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து வள்ளல் பெருமானுடைய அருளாற்றலாய் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் உண்மையாக சொல்கிறேன் நண்பர்களே, சன்மார்க்கத்துக்கு விளம்பரம் என்பது இல்லை. அதனாலே சன்மார்க்கத்தினுடைய சேவைகள் தெரிவதில்லை. இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், எத்தனை சன்மார்க்க சங்கங்கள் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் விளம்பரம் செய்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள். சில பேர் சில அமைப்புகளிலே மாதத்துக்கு ஒரு நாள் உணவிட்டு விட்டு நாங்கள் அன்னதானம் செய்கிறோம் என்று பெரிய பெரிய போஸ்டர்களை அடித்து இன்டர்நெட்டிலே போடுவதும், ரேடியோவிலே சொல்லுவதும், டெலிவிஷனிலே சொல்லுவதும் எத்தனை நடக்கிறது. ஆனால் தன்மார்க்கத்திலே இன்றைக்கு அனுதினமும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தமிழ்நாடு முழுக்க தர்மசாலைகளின் நிறுவி. எனவே இது இந்த செய்தி என்பது விளம்பரம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இது இப்படி நமக்கு ஒரு மனக்குறை ஏற்படுவது போல தெரிகிறதே தவிர, சன்மார்க்க சங்கங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று சொல்லி. எனவே இன்னும் இப்படி பல விஷயங்களை வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் செய்து நீங்கள் நான் ஒன்றின் ஒன்றாக நான் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறேன். எனவே இப்படி பல விஷயங்களை வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு நான் இந்த இன்றைக்கு என்கிற தகவலை அவர் 5 நிமிடத்துக்குள் முடித்து விடுகிறேன். ஏனென்றால் நான் 5 மணித்துளி கூடுதலாக கூட எடுத்துக்கொண்டேன். ஒரு இதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் வள்ளல் பெருமானுடைய வழிகாட்டுதலோடு நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்று வள்ளல் பெருமான் சொன்னதை போல இன்றைக்கும் மிகச்சிறப்பாக பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த கால், இந்த தொலைபேசி அழைப்பே அதற்கு ஒரு பெரிய உதாரணம். ஆக இன்றைக்கு மாணவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் சொல்ல போனால் வள்ளலாருக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி.
We are experiencing technical difficulties. You may not hear everyone on the call. You will be prompted when the conference is reconnected.
ஐயா, அவர் இணைப்புல துண்டிச்சிட்டாரோ?
கோபி, செக் பண்ண முடியுமா?
காணாம போல இருக்கு.
This conference has been reconnected.
சரி, நான் திரும்ப ஒரு கால் பண்ணி சொல்றேன்.
ஐயா, நீங்க ஐயா
இன்னொரு
10 மணித்துளிகள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்?
ஐயா, ஒரு 10 மணி 10 மணித்துள்ள எடுத்துங்க, அதுக்கு மேல உங்க விருப்பம் தாங்க, பரவாயில்லைங்க.
இல்ல நான் வந்து இந்த சொல்ல வேண்டிய செய்திகளை மட்டும் சொல்லிடுறேன் நான். ஏனென்றால் நீங்களும் இன்னைக்கு காலையிலங்கிறதுனால உங்களுக்கும் பல பணிகள் இருக்கும். நான் இத இன்னும் சுருக்கமாக
நிறைவு செய்யுங்க. இது வந்து நம்மளுக்கு சிறப்பு நிகழ்ச்சி அப்படிங்கறனால ஒரு 10 நிமிஷம் அதிகமானாலும் பரவாயில்ல, நீங்க பேசுங்க.
சரி சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைக்கும் இன்றைக்கு சன்மார்க்க சங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வள்ளலாருக்கு இருக்கிற ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் மாதிரி. இன்றைக்கு நீங்கள் பாருங்க, இன்றைக்கு நமக்கு இருக்கிற திருவிழுப்பாவுக்கு இருக்கிற ஒரு செயலியை போல தேவார திருவாசகத்துக்கு ஒரு ஒரு செயலி கிடையாது, நம் கையில இருக்கக்கூடிய செயலி கிடையாது. வள்ளல் பெருமானுக்கு இருக்கிற ஒரு வெப்சைட் மாதிரி வேற இருக்கிறவங்களுக்கு கிடையாது. வள்ளல் பெருமான்ல அன்பர்கள் சாப்பாடு போடுவதை போல வேற யாரும் போடுறது இல்லை. வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானுடைய பதிப்பு, அந்த அருட்பா பதிப்பு பொன் பதிப்பு வந்தது போல வேற இதுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு 2007 வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆக வள்ளல் பெருமானுடைய திருவருளோடு அன்றைக்கு மாணவர்கள் மிகச்சிறப்பாக செய்தார்கள், அவர்கள் மிகச்சிறப்பாக செய்யலாம். அது போல இன்றைக்கும் நம்மால் முடிந்ததை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல இன்னொரு செய்தியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சரி, வள்ளலாரோடு பழகியவர்கள் வள்ளலாருடைய மாணவர்கள், சரி நாமெல்லாம் எப்படி வள்ளலாருடைய மாணவர்கள் ஆக முடியும்? நான் வள்ளலாரை பார்த்ததில்லையே, நம்முடைய ராஜு அம்மா அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், மேபி அவர்கள் வள்ளலாருடைய மாணவி என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் நம்மை போன்ற சிறியவர்கள் இன்னும் வள்ளல் பெருமானை பார்க்க முடியவில்லையே, அப்ப நாம் எப்படி சொல்லுவது என்று சொன்னால், வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், சமாதி வற்புறுத்தலிலே சொல்லுகிறார்கள், சமாதி கட்டளையிலே சொல்லுகிறார்கள், என்னை நம்பி அடுத்தவர்களையும் என்னோடு பழகியவர்களையும் என்னை கேள்வியால் அறிந்தவர்களையும் நான் கைவிட மாட்டேன் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது வள்ளல் பெருமானை நாம் அவரோடு பழகியவர்கள் இல்லை, ஆனால் நாம் வள்ளல் பெருமானை நம்பி அடுத்தவர்கள். வள்ளல் பெருமானே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீங்கள் எனக்கு உறுதுணை செய்ய வேண்டும் என்று அவரோடு நம்பி நாம் அடுத்திருக்கிறோம். அடுத்து அவரை நாம் கேள்வியால் அறிந்திருக்கிறோம். கேள்வியால் அறிவதுன்னா என்ன தெரியுங்களா? ஓ, வள்ளலார்னு ஒருத்தர் இருக்காரு என்று யாரோ ஒருவர் சொல்ல நாம் கேட்டு நாம் இந்த சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படி கேள்வியால் நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய நம்மையும் கூட வள்ளல் பெருமான் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். எனவே வள்ளல் பெருமானை அறிந்திருக்கக்கூடிய எல்லோருமே வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இப்படி பல பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, நாம் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது அதாவது வள்ளல் பெருமான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவார், பாடகக்கால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன்பெற நல் வரமளித்த பரணை என்று சொல்லுவார். ஞான சபையிலே எழுதியிருக்கக்கூடிய பாடல். இன்னைக்கு ஒரு ஒரு ஃபார்ச்சுனேட்டாக, அதாவது ஒரு நல்வாய்ப்பாக, இன்றைக்கு பாடகக்கால் மடந்தை என்று சொல்லக்கூடிய அளவிலே அம்மையாரும், மைந்தர் என்று சொல்லக்கூடிய அளவிலே நானும் இங்கே இந்த சன்மார்க்க நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆக அந்த அந்த வகையிலே வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்கிறார்கள், திரைந்து திரைந்து உடுத்தவரும் இளமை அடைந்திடவும் என்று சொல்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட இந்த உடம்பை இழந்தாலும் சன்மார்க்கத்துக்கு வந்தால் இந்த உடம்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். அந்த வகையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி நாம் சன்மார்க்கத்தின் பக்கம் திருப்புவது, அல்லது சன்மார்க்கத்தை குறித்தவர்களுக்கு எப்படி விளக்குவது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய இதற்கு முக்கியமான மடந்தையரும் மைந்தரும் என்று ஏன் வள்ளல் பெருமான் முன்பின் வைத்தார் என்று சொன்னால், இல்லத்திலே இருந்துதான் இது தொடங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அம்மா பேச்ச கேட்காத பசங்க ரொம்ப கம்மி. அப்பா பேச்சம் கூட அவங்க கேட்காம இருப்பாங்க, ஆனா அம்மா பேச்ச கட்டாயம் கேட்பாங்க. அந்த வகையிலே இங்கு மடந்தையரும் மைந்தரும் என்று முன்பின்னாக வள்ளலார் சொல்கிறார், முன்வைத்து பின் சொல்கிறார். எனவே இது மடந்தையரில் இருந்து துவங்க வேண்டும். மனைவியார் மனைவி மக்கள் இதை மனைவி கணவனுக்கு சொல்ல வேண்டும், தாய் பிள்ளைக்கு சொல்ல வேண்டும், சகோதரி எப்படி திருநாவுக்கரசரையே அவருடைய தமக்கையார் வேற்று மதத்திலிருந்து சைவத்துக்கு திருப்பி அவரை பெரிய ஞானியாக்கினார், அதுபோல தங்கையாக இருக்கக்கூடியவர்கள் தம்பிக்கு அண்ணனுக்கு சொல்ல வேண்டும், அக்காவாக இருக்கக்கூடியவர்கள் தம்பிக்கு சொல்ல வேண்டும். ஆக இப்படி இந்த பெண்மணிகள் சொன்னால் கட்டாயம் இந்த சன்மார்க்கம் பரவும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. சரி, இப்பொழுது என்ன செய்வது என்று சொன்னால், இப்பொழுது வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை எளிமையாக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதாவது கருத்துக்களிலே எந்த சிதைவும் இல்லாமல் வார்த்தைகளிலே ஒரு சில மாற்றங்களை நாம் திருவருட்பாவை நான் சொல்லவில்லை, திருவருட்பாவிலே ஒரு எழுத்தையோ ஒரு புள்ளியையோ மாற்றுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, இதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் திருவருட்பாவுக்கு விளக்க உரைகளை மிக எளிமையாக எழுதி, திருவருட்பா உரைநடைகளுக்கு ஒரு விளக்கத்தை எழுதி, அல்லது அதை அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாக்களிலே ஒரு ஆடியோவாகவோ ஒரு வீடியோவாகவோ அல்லது ஒரு படங்களாகவோ எளிமையாக அந்த இளைஞர்களை கவருகிற வண்ணமாக ஒரு ஆப்பாகவோ இப்படியெல்லாம் நாம் செய்து வெளியிடலாம். ஆக இப்படியெல்லாம் அதாவது இன்றைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லுகிற போது பொதுவாக வந்து நாம் வந்து பல வகையாக இன்றைக்கு பதிப்பு பணிகளை நாம் செய்திருக்கிறோம், நாம் வந்து ஆராய்ச்சி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம், விளக்கம் அளிக்கக்கூடிய வள்ளலாருடைய கருத்துக்களை எளிமையாக்கக்கூடிய பணிகளை இன்றைய மாணவர்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பதிப்பு பணி என்று சொன்னால் நம்முடைய அருப்பா பதிப்பகம், ஆராய்ச்சி என்று சொன்னால் நம்முடைய வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனம் இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தது செயல்முறை பயிற்சிகளை இன்றைய மாணவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே, திருச்சியிலே, பெண்ணாடத்திலே, தென் தமிழகத்திலே, வட தமிழகத்திலே, சென்னையிலே, பெங்களூரிலே, பல இடங்களிலே செயல்முறை பயிற்சிகள் இன்றைக்கு வள்ளல் பெருமான் சொன்ன நித்திய கர்ம விதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே செயல்முறை பயிற்சிகளும் இன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு மாணவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பரோபகார செய்திகள் என்று சொல்லக்கூடிய அன்னதானம் முதலியவைகளும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். புலை கொலை தவிர்ப்பு பிரச்சாரங்கள் மிக முக்கியமாக ஆடு கோழிகளை வெட்டக்கூடிய அந்த இடங்களிலே போய் மேல்மலையனூரிலே நம்முடைய சீன சட்டப்பிரையா அவர்கள் துவங்கி வைத்தார்கள். பாண்டரன் ஐயா முதலியவர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். புலை கொலை தவிர்ப்பது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே போய் அங்கே கொலை செய்ய வேண்டாம், இந்த உயிர்களை கொல்ல வேண்டாம் என்று அவருடைய காலிலே விழுந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கு அப்படிப்பட்ட பெரும் பணிகளை நம்முடைய மாணவர்கள் இன்றைய மாணவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொழில்நுட்பத்தை எந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் இந்த கான்பரன்ஸ் காலே அதுக்கு உதாரணம், இன்றைக்கு திருவருட்ட ஆப் அதுக்கு உதாரணம், வெப்சைட்டுகள் அதற்கு உதாரணம், டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டுகள் எல்லாம் இன்றைக்கு அதற்கு உதாரணம். இதெல்லாம் இன்றைக்கு அதையும் தாண்டி சாதி மத உணர்வுகளை தவிர்த்தவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்திலே தோன்றிய எல்லோரும் இன்றைக்கு வள்ளல் பெருமானுடைய வழி நின்று எப்படி வள்ளல் பெருமான் சிதம்பரம் ராமலிங்கம் என்று சொன்னாரோ இன்றைக்கு அது போல இன்றைக்கு எனக்கு பெயர் ஆனந்தன் லோகநாதன், ஐயாவுக்கு பெயர் துரைசாத்தனன், இவருக்கு பெயர் கோபி, அவருடைய தந்தை பெயர் இப்படித்தான் நாம் வழங்குகிறோமே தவிர மற்ற மாநிலங்களில் இருப்பது போல எந்த ஜாதி பெயரையும் நாம் பயன்படுத்தாத ஒரு நிலை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வள்ளல் பெருமான் தான் காரணம். வள்ளல் பெருமான் அன்றைக்கு சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை என்பதை நீக்கி சிதம்பரம் ராமலிங்கம் என்று கையெழுத்திட்டார்கள். அந்த கையெழுத்து தான் நமக்கு இன்றைக்கு முன்னோடியாக இருந்து தமிழகத்திலிருந்து போகிற அத்துணை பேரும் இன்றைக்கு ஜாதி ஜாதி பற்றி ஜாதி பெயரை துறந்தவர்களாகத்தான் இன்றைக்கு அடையாளம் காணப்படுகிறார்கள். இது வள்ளல் பெருமான் நமக்கு அளித்த ஒரு அருக்கொடை, அந்த நிலையிலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அதுபோல இன்றைக்கு பொதுவாக சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பொதுவாக இந்த நவநாவ நாகரீக இந்த நாகரீகங்களை துறந்தவர்களாக அவர்கள் எல்லோருமே தெய்வம் பரவல், பிற உயிர்க்கிரங்கள், பெருங்குணம் பற்றல், பாடி பணிதல், பத்தி செய்திருத்தல், ஜபதம் செய்தல், பெரியோரை தொழுதல் முதலிய நற்குணங்களை உடையவர்களாக இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு நாம் விளங்கி கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பல்வேறு சன்மார்க்க பணிகளை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய மாணவர்களும் வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கு ஒத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமானுடைய வார்த்தை அதாவது சன்மார்க்கத்துக்கு யார் உரியவர்கள் என்று சொன்னால் சாதி மதம் முதலியவற்றை முழுவதும் பற்றர கைவிட்டவர்களும், புலை கொலை தவிர்த்தவர்களும், காமம் குரோதம் முதலியவை ஏற்படுகிற போது ஞான அறிவினால் தடுத்து கொண்டவர்களும் சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். எனவே இந்த அளவுகோலிலே நாம் ஏதாவது ஒரு இடத்திலேயே தாழ்ந்திருந்தாலும் கூட வள்ளல் பெருமானுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு இன்றைய மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு எல்லோரும் இந்த மேல்நிலைக்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்று என்பதை நாம் கேட்டுக்கொண்டு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இன்றைய மாணவர்களுக்கு நான் குறிப்பாக பெண்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன, நம் முன்னே சொன்னது போல தாய் மகனுக்கு சொல்ல வேண்டும், மனைவி கணவருக்கு சொல்ல வேண்டும், தங்கை அண்ணனுக்கு சொல்ல வேண்டும், அக்கா தம்பிக்கு சொல்ல வேண்டும், இப்படி இந்த மடந்தையரும் மைந்தரும் சேர்ந்து இந்த சன்மார்க்கம் வளரும், அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து இந்த சன்மார்க்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். வள்ளல் பெருமான் நம்மோடு இருந்த சன்மார்க்கத்தை நடத்துகிறார், அவருடைய திருவுருளை நாம் எல்லோரும் வேண்டுவோம். எனவே நம் சன்மார்க்க குடும்பம் முறையை வகுக்க வேண்டும், சன்மார்க்க பிள்ளை வளர்ப்பு முறையை வகுக்க வேண்டும், இதையெல்லாம் வகுத்து நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தலைப்பை இதோடு நிறைவு செய்து ஒரே ஒரு சின்ன அறிவிப்பை மட்டும் நான் தெரிவித்து விடுகிறேன். இப்பொழுது வள்ளல் பெருமானுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அமெரிக்காவில் இருந்து வசிக்கக்கூடிய திரு செந்தில் மரதேப்பன் அவர்கள் மிகப்பெரிய ரத்தை எடுத்து மிக அழகாக திருவுருப்பா ஆப் ஆண்ட்ராய்டு ஆப் அந்த ஆப்பை வந்து ரீடிசைன் செய்திருக்கிறார். அதிலே சன்மார்க்கம் டாட் காம் பெங்களூரிலே செயல்படக்கூடிய சன்மார்க்கம் டாட் காம் வடிவமைத்த அந்த உரநடை பகுதி ஆடியோவையும் அதுல இன்டகிரேட் செய்திருக்கிறார்கள். எனவே ஒரே ஆப்பிலேயே நாம் இந்த திருவுருப்பா பாடல்களையும் உரைநடை பகுதியையும் கேட்டும் படித்தும் இன்புறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலியை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த செயலியை குறித்து விளக்க வீடியோக்கள் எல்லாம் பின்னர் வெளிவரும். எனவே இந்த நேரத்திலே அது எல்லோரும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த ஆப் குறித்து சொல்லி இதை எளிமையாக கை கடக்கமாக 6 திருமுறையும் திருவுருப்பா உரைநடை பகுதி முழுவதும் நம்முடைய கைக்குள்ளேயே இன்றைக்கு அடங்கியிருப்பது போல ஒரு அற்புதமான ஒரு செயலை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே இதை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உரைநடை ஆடியோக்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இன்னும் நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் இந்த அளவிலே நான் இதை நிறைவு செய்து கொள்கிறேன். என்றால் நேரம் என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சி என்பதனாலே ஒரு 5-10 நிமிடங்கள் எனக்கு கூடுதலாக கொடுத்தீர்கள். அதற்கு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான இந்த உலக அளவிலே உலக அளவில் நடக்கக்கூடிய இந்த நேரலையிலே இந்த எளியவனையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னையும் அழைத்து இந்த விளக்க உரையை தருவதற்கு அனுமதி அளித்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா அன்பர்களுக்கும் திருவுருப்பிரகாச வள்ளல் பெருமானுக்கும் இங்கு இவ்வளவு நேரமும், அதாவது இந்த நான் சிறியவன், எனக்கு பெரிய வயது கிடையாது, இருந்தாலும் இந்த சிறியவனாகிய என்னையும் நான் என்ன பேசுகிறேன், துரை ஐயா போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப பெரியவர்கள், நிறைய படித்தவர்கள், ராஜி அம்மா வள்ளல் பெருமானையும் நேரிலே பார்த்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு முன்பு நானும் பேசுவதற்கு எனக்கு ஒரு நல்வாய்ப்பினை அளித்த உங்கள் எல்லோருடைய பொன்னார் திருவடிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் வள்ளல் பெருமானுடைய மாணவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று தயவு செய்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சன்மார்க்க அன்பர்களும் சொல்லக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நாம் கட்டி காப்பாற்ற வேண்டும், அதை நாம் தொடர வேண்டும் என்கிற ஒரு சிறிய வேண்டுகோளை இந்த இடத்திலே வைத்துவிட்டு வள்ளல் பெருமானுக்கு நாமும் சிறந்த மாணவராக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளையவன் பேசியதிலே ஏதாவது குற்றமோ குறையோ இருக்குமாயின் சன்மார்க்க பெரியவர்கள் அருள் வந்து அதை கொடுத்தருள வேண்டும் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குற்றம் புரிதல் எனக்கியல்பே, குணமாய்க்கொள்ளல் உனக்கியல்பே, சித்தம்பளவா இடிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது, செற்றண்டடியேன் சிந்தை இதனை தெரிவித்து அச்சம் தேர்தித்தே, இற்றை போதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே. நன்றி, வணக்கம்.
ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனந்த பாரதி ஐயா மிக்க நன்றி.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, வணக்கம்.
இப்பொழுது நம்ம பாடுகின்ற பாப்பாங்க வந்து நம்முடைய தில்லி ஐயா, அவங்களுடைய புதல்வி கலிபோர்னியாவில இருந்து பாடுறாங்க. அவங்க ஏற்கனவே நம்முடைய வள்ளலார் மிஷன் நடத்திய அந்த நிகழ்வுகளையும் சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த இசை ஆசானாக இருந்து அந்த பயிற்றுவித்தவர் வந்து நம்முடைய ஆத்மநாதன் ஐயா. இந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பாடுறாங்க. அந்த பெருமையெல்லாம் அந்த ஐயாவுக்கு தான் போய் சேரும். நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அனுகிரகம் இந்த குழந்தைகளுக்கு எக்காலத்தும் அருட்காப்பாக இருந்து இவங்களை நல்லா வழி நடத்தும். இப்பொழுது இந்த செல்வி அவர்கள் நம்முடைய வந்து அருட்பாவை இசைப்பார்கள்.
வருவாரழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தார் பெறனாம் நல்லவரமேர். வருவாரழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தார் பெறனாம் நல்லவரமேர் நல்லவரமேர் நல்லவரமே. திருவார் பொணம் பலத்தே செழிக்கும் குன்றித பாதர் திருவார் பொணம் பலத்தே செழிக்கும் குன்றித பாதர் சிவசிதம்பர போதர் தெய்வசபாநாதர் திருவார் பொணம் வல்லத்தே செழிக்கும் குன்றித பாதர் சிவசிதம்பர போதர் தெய்வ பெருநாம் நல்லவரமே நல்லவரமே நல்லவரமே. நெல்லியல் சிவகாமம் வன்னியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினையோடவும் ஒழித்து மெல்லிய சிவகாம வள்ளியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினையோடவும் ஒழித்து எல்லையில் யுவ தரவும் எல்லையில் யுவம் தரவும் நல்ல சமயம் தானிது எல்லையில் யுவம் தரவும் நல்ல சமயம் தானிது இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது எல்லையில் யுவம் தரவும் நல்ல சமயம் தானிது இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்ற போது வருவாழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தார் பெறலாம் நல்லவரமே நல்லவரமே நல்லவரமே. கூறுகின்ற சமயம் எல்லாம் அதங்கள் எல்லாம் பிடித்து கூவுகின்றார் பலனொன்றும் கொண்டறியார். கூறுகின்ற சமயம் எல்லாம் அதங்கள் எல்லாம் பிடித்து கூவுகின்றார் பலனொன்றும் கொண்டறியார். வீணே நீருகின்றார் மனாகி நாருகின்றார் அவர் போல் நெடுலகில் அழிந்து விட நினைத்தேனோ. நீருகின்றார் மனாகி நாருகின்றார் அவர் போல் நெடுலகில் அழிந்து விட நினைத்தேனோ. நிலைமேல் ஏறுகின்ற திறம் விழைந்தேன் ஏற்றுவித்தாயங்கே இலங்கு திரு கதவு திறந்து இந்த மோதம் அளித்து தேருகிறவை ஞானம்
நன்றிங்க ஐயா. ரொம்ப வார்த்தைகளே இல்ல. இன்னைக்கு வந்து இந்த குழந்தைகள் இப்ப ஆரம்பத்துல பாடினவங்களும் இப்ப இறுதியாக முடிவாக பாடிய குழந்தைகளும் முடிவே துவக்கம் துவக்கே முடிவு அப்படிங்கறது போல இரண்டு பேரும் அந்த ஒற்றை குரல்ல ஒரே அருள் குரல்ல அவங்க பாடிய விதம் நேற்றுத்தான் அவங்களை வந்து பெருமான் வந்து தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு தெரியப்படுத்தினாரு. அவங்களுக்கு எந்த ஒரு டைமும் கொடுக்கல அவங்களுடைய பயிற்சி பண்றதுக்கு. ஆனா ஸ்பான்டனியஸா அந்த குழந்தைகள் பாடுகின்ற விதம் அந்த அவங்களுக்கு அந்த இசையை போதித்த அந்த ஆசிரியருக்கு ரொம்ப நாம நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக அருட்பாவுக்கு ஏற்ற குரல், மிக பொருத்தமான குரல். எனக்கு என்னமோ இவங்க பாடியது போல தெரியல, இவங்களுக்குள்ள அந்த அருள் புகுந்து அந்த குரலை எழுப்பியது போல இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கப்பா. பாப்பா உங்க பேர் என்ன சொல்லுங்க?
பேர் வந்து யாழினி. யாழினிங்க?
ஆமா பாப்பா யாழினி. அவங்களுடைய பெயருக்கு ஏற்ப குரல், அந்த குரலுக்கு பொருத்தமான பாக்களை அவங்க தேர்ந்தெடுத்து அருமையாக பாடியிருக்கிறாங்க. இந்த பாப்பாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்துவங்க ஒரு நிலைத்து இந்த பாப்பாவும் அவருடைய குடும்பத்தார்களும் மகளோடு வாழ்வர ஓந்து நீ அருள் செய்வாய். இரு நிலத்தவர் என்கிற திருவருள் எழுவடி ஒரு மண்டில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவ என் குறைகளார் பதம் போற்று. மிக்க நன்றிங்கய்யா, மிக்க நன்றிப்பா. யாழினி பாப்பா வளமோடு இன்புக்கு வாழ்வாங்க வாழ்த்துப்பா.
நன்றி துரை, நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். அற்புதம், அற்புதம், அற்புதம் ஐயா.
இன்றைய இந்த சிறப்பான அருள் நிகழ்வானது நம்முடைய ஏதோ ஒரு சொற்ப முயற்சியினால் நடப்பதாக நமக்கு தோணவில்லை. உண்மையிலேயே இது வந்து நானே இருந்து சன்மார்க்கம் நடத்துகிறேன் என்று அருள்மொழிந்த நம்முடைய திருஅருள் பிரகாச வள்ளல் பெருமான் நடத்துகிறார் என்பதுதான் இன்றைய தினம். உண்மையிலேயே அது உள்ளங்கை நெருக்கணி போல் அனுபவமாகிறது. ஏனென்றால் இங்கு பாடியவர்களும் பேசியவர்களும் நேற்றுத்தான் அருளால் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பாடியதும் இப்படி இவ்வளவு அற்புதமாக பேசியதும் அவர்கள் தரத்திலே அவர்கள் பாடியது போல பேசியது போல இல்லை. மிக மிக உயர்ந்த அருள் தரத்தில் ரொம்ப இனிமையாக இருந்தது. வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற இந்த நன்னாளை சிறப்பிக்கின்ற இந்த நன் நிகழ்விலே அந்த பாடல்களும் அம்மா அவர்கள் நம்முடைய நண்பர் அவர்கள் இவர்களுடைய செய்தி பகிர்வுகளும் மிக அற்புதமாக அமைந்துள்ளது. நிறைய நல்ல சிந்தனை தருகின்ற நல்ல செய்தியை வழங்கிய அந்த கருத்துக்கள் இன்று இந்த நேரலையில் மலர்ந்திருக்கிறது. அதற்கு எல்லாமல்ல அருள்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு நாம் நம்முடைய மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு மேல் நமக்கு உண்மையிலேயே வேறு எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. மிக மிக சிறந்த ஒரு நேரலை நிகழ்வாக இந்த நன்னாளுக்கு மிக பொருத்தமாக என்று அமைந்திருக்கிறது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அரிய மிக அரிய பல தகவல்களை இன்று நமக்கு தெரிய வைத்த நம்முடைய அன்பு கழுமிய நமது அருமை சகோதர நண்பர் தெய்வ திரு ஆனந்த பாரதி அவர்களுக்கும் நம்ம மிகுந்த நன்றியை பாராட்டி உளமாற அவரை வாழ்த்தி எல்லாமல்ல நம்முடைய அருள்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லா வரமும் வளமும் வாரி வாரி வழங்க வேண்டுமால் அந்த பெருந்தருணை திருவடியை இறங்கி ஏற்றி போகின்றோம். ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்முடைய செந்தில் மருதையப்பன் அவருடைய அருள் பணியை பற்றி. இன்றைய மாணவர்களில் அவர் வள்ளல் பெருமானுடைய செல்ல குழந்தையாக இருக்கிறார். நான் ஒரு காலத்தில் வந்து மற்ற நாடுகளுக்கு ஆப்பிரிக்கா அந்த மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது நான் இந்த அருள்பா புத்தகங்களை நான் தூக்கி செல்வேன். சமயத்தில் ரொம்ப அது சுமையாக இருக்கும். அந்த ஊர்ல வந்து நான் பணியாற்றுகின்ற பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்ற பொழுது அந்த அருள்பாவை நான் கொண்டு போகாது விட்டால் ஐயோ அன்று அருள்பால் படிக்க முடியாது. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வராதபடிக்கு அருள்பாக்களை நம்முடைய கையிலே நாம செல்லுகின்ற இடமெல்லாம் இருக்கின்ற வழிக்கு நம்ம போனை விட்டுட்டு போயிட்டா கூட பரவாயில்ல. நாம இருக்கிற இடத்துல கூட இன்னைக்கு உலகம் முழுக்க இன்டர்நெட் இருக்கு. அந்த இடத்துல நம்ம தொட்ட உடனே நமக்கு அருள்பா தெரிகின்ற வரைக்கு ஆக்கி அந்த சிறப்பு பணி நம்முடைய அமெரிக்காவிலே இருக்கின்ற நம்முடைய நண்பர் நம்முடைய சகோதரர் அருள் செல்வர் நம்முடைய செந்தில் மருதையப்பனுக்குத்தான் அது சிறம். அவ்வளவு சிறந்த பணியாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் எங்கேயுமே அருள்பா புத்தகங்களை கொண்டே போறதில்லை. அந்த நெட்ல இருந்தா நான் பாத்துக்கிறேன். அதுபோல நான் வந்து எவ்வளவோ பல நாடுகளுக்கு அங்கும் போன இடங்கள்ல எதெல்லாம் நம்ம உள்ளத்துல வருதோ அதை பூரா வந்து காகிதத்தில் எழுதுவேன். சமயத்துல அது ரொம்ப சுமையா வரும். சரி அதுக்கடுத்து என்ன நம்ம உள்ள போக வேண்டியிருக்கு, மேல போக வேண்டியிருக்கு, இதுக்கு இதை விட இதுவும் வந்து அடுத்து பார்க்கின்ற உலகில சில பிரைகள் சொல்லி அங்கங்க அங்கங்க அதை பூரா நான் வந்து காற்றில் கரைந்தது கணக்கில் அந்த அளவுக்கு எழுதியது பல நாடுகள்ல இருக்கின்ற பொழுது. ஏனென்றால் இந்த எழுத்துக்களை எழுதுகின்றதெல்லாம் அது சுமையத்துக்கு நம்ம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகின்ற பொழுது போக முடியாது. ஆனால் அந்த குறையவும் வந்து இந்த செந்தில் மருதையப்பன் அவர்கள் அவர் நீக்கி அவருடைய வள்ளலார் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு அந்த வெப்சைட்டையும் உருவாக்கி அதில் அந்த சிறுவனுக்கு ஒரு இலவசமாக ஒரு வெப்சைட்டால கொடுத்து அதன் பிறகு வந்து இப்ப நான் போடுகின்ற பெரும்பாலான பதிவுகளை நான் பேப்பர்ல எழுதுறதே இல்லை. அப்போது என்ன உலகத்துல அன்னைக்கு நிலைமைக்கு என்ன என்ன உணர்த்தப்பட்டதோ சொல்ல இதற்கு நமக்கு திருவுருள் தூண்டப்பட்டதோ அந்த விஷயங்கள் அப்புறம் நான் வந்து அதுல வந்து இலகுவாக பதிவு செய்கின்றபடி அவர் அந்த ஒரு அற்புதமான அருள்கரியத்தை பண்ணி நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாரு. அதனால இப்போ வந்து பேப்பர்ல எழுதணுமா அதை அங்கே சேகரித்தோமா அப்படிங்கிற கவலையே இல்லை.
எதை எழுதினாலும் இதுவரைக்கும் எழுதிய கிட்டத்தட்ட ஒரு 900 மேற்பட்ட அந்த பதிவுகளை வந்து வள்ளலார் ஸ்பேஷல் இந்த சிவன் பொருவதற்கு ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாம் அல்ல அருள் பெருந்தேவி ஆண்டவர் நல்லருள் செய்ய வேண்டுமாய் இந்த தருணத்திலே இந்த வருவிக்கு விட்ட இந்த சிறப்பு நிகழ்ச்சி தருணத்திலே நாம் எல்லாமல்ல அருள் பெருந்தேவி ஆண்டவரை நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். மிக சிறப்பாக இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. அன்பர்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்க வந்து இப்ப உங்களுடைய உள்ள கிடக்கையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்கள் ஒவ்வொருவராக இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது நாம் ஏதாவது ஒரு சில விளக்கங்களை கேட்க வேண்டுமே ஆனாலும் நம்முடைய நண்பர் அவர்களை கேட்டுக்கொள்ளலாம்.
துரையா நம்ம நம்ம ராஜியம்மா சொல்லிருங்க.
நினைக்கிறேன் நம்ம ராஜியம்மா அவங்க தான் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு ஒரு வாசகத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க கடைசியில பேசுறப்ப ஒண்ணு முக்கியமா சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா நாம வந்து பெருமான் வழியில வந்து அந்த உண்மை என்பால் நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது அவரை நேரில் பார்க்கின்ற அந்த தரிசனத்தை அந்த வரத்தை நாம் எல்லோருக்கும் அது கிட்டும் அப்படின்னு இப்ப அம்மா அவங்க பேசுகின்ற பொழுது ஒரு குறிப்பை வழங்கினாங்க. அந்த குறிப்பு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மந்திர சொற்களாக எனக்கு தெரிகிறது. அது ஒரு நல்ல அதை ஒரு பற்றுக்கோடாக கொண்டு அவருக்கு பெற்ற அந்த தரிசனத்தை நாமும் பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வழங்கி மீண்டும் மீண்டும் நம்மளை வந்து இந்த சன்மார்க்கத்தினுடைய அந்த சாத்திய அனுபவம் பெறுவதற்குள்ள அந்த பயணத்திலே நம்ம துணிச்சலோட ஒரு தெம்போட ஒரு நன்னம்பிக்கையோட நடத்துவதற்கு அம்மா அவங்களுடைய அந்த அந்த சாந்தம் தழுவிய பொருந்திய அந்த சுப்பிரமணியம் நம்ம கடந்த வாரத்துல கூட நான் பொருள் சொல்கின்ற பொழுது கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த சுப்பிரமணியம்ங்கிறத என்னன்னு சொன்னா அந்த சாந்த நிறைவான ஆன்ம உள்ளம் பாரு அதுதான் சுப்பிரமணியம். அந்த சுப்பிரமணியம்ங்கிற பொருளுக்கு பொருத்தமாக சாந்த நிரம்பி அந்த நிதானமாக தெல்ல தெளிவாக அம்மா அவங்க வந்து அவங்களுடைய உள்ள கிடக்கிய அவங்களுடைய அருள் பகிர்வை பகிர்ந்த விதம் இந்த சிறுவனை வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு வள்ளல் பெருமானுடைய மறு அவதாரமாக பார்க்கின்ற ஒரு அவங்க பேசுகின்ற பொழுது அவங்க பேசியதாகவே நான் நினைக்கல. வள்ளல் பெருமான் அவங்களுடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறார் நம்ம கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைத்தேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த உள்ளத்துல வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய மென்மையான அந்த உண்மையான அந்த வாசகங்களால் வந்து அந்த உள்ளத்துல அப்படியே வந்து இலகுவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பதிவை எல்லோருடைய உள்ளங்கள்லயும் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மாவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஐயாவங்களுக்கும் எல்லாமல்ல அறுப்பெரும் ஜோதி ஆண்டவர் நல்லருள் வாரி வாரி வழங்க வேண்டும். திருநிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒருநிலைத்து அம்மாவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் மகிழ்வோடு கொள்வரவு வந்து நீ அருள் செய்வாய். இருநிலத்தவர் இன்புறத்தில் ஒரு ஏழுவடி மண்டில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவ குறைகளால் பதம் போற்றி அருள் பெரும் ஜோதி. நம்ம அம்மாவங்களுக்கும் நம்முடைய நண்பர் நம்முடைய பாரதி ஐயாவுங்களுக்கும் நம்முடைய அருள் சகோதரிகள் அருள் குழந்தைகள் யாழினி அப்புறம் நம்முடைய ஆஞ்சனா தேவி கோவிந்தராஜன் அவங்களுக்கும் எங்களுடைய இந்த வள்ளலார் இன்வெஸ்டிகேஷன் நேரலை நிகழ்வின் சார்பாக நம்முடைய நட்புகளின் உறவுகளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு அவர்களை வாழ்த்தி வணங்கி நாங்கள் இந்த நிகழ்வை இன்று நிறைவு செய்கிறோம். இதற்கிடையில ஏதாவது சில தகவல்களை நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்த கலந்துரையாடல் செய்யணும் அல்லது கேட்கணும்னா நீங்க கேட்டுக்கலாம்.
ஐயா வாய்ப்பளித்த உங்க எல்லாருக்கும் தான் என் நன்றி சொல்லணும் ஐயா. ரொம்ப இவ்வளவு பெரிய சிறப்பு நிகழ்ச்சியில எங்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்து பிள்ளையும் பேச வச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும் ஐயா. அவரே தான் வள்ளல் பெருமானே தான் உள்ள இருந்து பேச வச்சாரு எனக்கு. நான் இவ்வளவு துணிவா பேசுவேன்ட்டு எனக்கே தெரியாது. அவ்வளவு அற்புதமா அவரே உள்ள இருந்துதான் எல்லா சொற்களையும் எடுத்து கொடுத்தாருன்னு நான் இது இப்பயும் நம்புறேன். அதுதான் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் யாருக்கிட்ட இருந்து எந்த பொருள் நல்ல பொருள்னா அதை சேர்த்துக்கிறதுல ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அவ்வளவு அற்புதமா பாடினாங்க ஐயா ரெண்டு பேருமே. அவ்வளவு அருமையா இருந்தது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்றா போல அவங்க பாடினது முடிச்ச ஆரம்பத்துல பாடின பாப்பாவும் சரி முடிவுல பாடின பாப்பாவும் சரி ரொம்ப அற்புதமா இருந்தது. சிறப்பு நிகழ்ச்சி ரொம்ப அருமையா ஏற்பாடு செய்த துரை ஐயா கோபி ஐயா பிரசன்ன ஐயா மூணு பேருக்குன்னா பல கோடி நன்றிகள் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷமா சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே இந்த நன்னாளை ஒட்டி அது இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அம்மாவங்களும் வந்து அவங்க பாருங்க நினைக்கணும் வந்து அவங்க முதல் முதல்ல இந்த நன்னாளை ஒட்டி பேசக்கூடிய ஒரு அமைப்பு திருவர் ஒன்றனைக்கு ஏற்பாடுபடுத்தி ஒரு நல்ல கருத்துக்களை நமக்கு அருமையாக வழங்கியிருக்கிறது. அந்த இடையில கூட பிரசன்னா அவரு நம்ம ஆனந்த பாரதி ஐயா பேசுகின்ற போது ஒரு இடையூறு வந்தது. அதுக்கும் ஒரு திருவுருள் காரணம்னா அந்த நேரத்துல வந்து நம்ம தில்லையா பேசுவதற்கு தொடர்பு பண்ணிட்டே இருந்தாரு. அவற்றை தொடர்பு பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கின்ற பொழுது இயல்பாகவே அவரு திருவுருள் வந்து கொஞ்ச நேரம் இடையூறாகி அப்புறம் இவங்க இணைப்புக்கு வந்து பாடிட்டு திருப்பி மீண்டும் ஐயா வந்து அது கரெக்டா பொருத்தமா பாருங்க திருவுருள் வந்து எப்படி அழகா வந்து இந்த நிகழ்வு வந்து எந்தெந்த நேரத்துல பாடணும் யாராரு எப்படி முடிக்கணும் அவர் இப்ப மீண்டும் வந்து அவரை வர வைத்து நிறைவா பேச வைத்து சிறப்பாக திருவுருளே இதை ஏற்பாடு பண்ணி திருவுருளே முடிச்சிருச்சு. இதை நல்லா உணர்றணும் எல்லாம் நினைப்புல உள்ளவங்க எல்லாம் உணரக்கூடியதாக இன்னைக்கு அமைந்திருக்கிறது.
ராஜியம்மா ரொம்ப நன்றி. ஆனந்த பாரதி ஐயா ரொம்ப நன்றி. இது வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்க வந்து எப்படி எப்படியோ நடத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். மிகவும் வயதில் மூத்த சன்மார்கள் எல்லாம் அழைச்சி பேசணும்னு நினைச்சோம். ஆனா திருவள்ளுவர் வந்து ரொம்ப இளையவராகிய நம்ம ஆனந்த பாரதிய வந்து பேச வச்சிருக்காரு. நம்ம அம்மாவையும் பேச வச்சிருக்காங்க. ஆனந்த பாரதி சொன்ன மாதிரி மகளிருக்கும் அத இளைஞர்களுக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் பெருமானுடைய கருத்தா இருக்கும் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனாலதான் இது நடந்திருக்குது. பல ஏற்பாடுகளை பண்ணி அதெல்லாம் சரி வராம எங்களுக்கு வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து அமைஞ்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அது வந்து இது வந்து பெருமானுடைய செயலாதான் நாங்க கருதுறோம். கண்டிப்பா ரொம்ப அருமையா இருந்தது உங்க ரெண்டு பேருடைய பேச்சு. தாட் ப்ரொவோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்துல வந்து கிளியரா வள்ளல் பெருமானே வந்து ஒரு அறிவுரை வழங்கின மாதிரி நீங்க இருவரும் பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் நெகிழ்ச்சியாவும் இருக்குது. நாங்களும் வந்து அத வந்து பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். மிகவும் நன்றி.
நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.
நம்ம வள்ளல் பெருமானோட காலை புடிச்சிட்டோம். அவரே கைய புடிச்சு நம்மள கண்டிப்பா எல்லாரையும் மேலேத்தி கொண்டு போயிடுவாரு.
அவ்வளவுதான்.
நீங்க சொன்னதுல இன்னொரு இது ரொம்ப பிடிச்சது வந்து எல்லாரும் வந்து அகத்துல தேடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வேற கொடுத்திருந்தீங்க. அது வந்து இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து புற உலகில அதாவது வெளியில தெரியறதான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதாவது பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து வள்ளலாரே கூட ஒரு சாங்ல பாடிருக்காரு, கருத்தறியீர் அப்படின்ட்டு. எனக்கு ஃபேஸ் கரெக்டா ஞாபகம் வரல. பட் அதை வந்து எல்லாம் வெளியில இருக்கிறத பாக்குறீங்களே தவிர அதுல இருக்க கருத்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி அவரும் பாடியிருப்பாரு. நம்ம வந்து இதை அகத்துல தேடணும் அப்படி அருள் பிரிஞ்சு ஆண்டவர்ன்ற அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நல்லா இருந்தது கேட்கறதுக்கு.
நம்ம நம்பிக்கையோட செய்தோங்கிறப்பவே அவர் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு. நம்பினோருக்கு நான்கு வரை தீர்ப்பும்பாங்க. அந்த மாதிரி நம்ம நாம நம்பணும் முதல்ல. நம்பினாலே அவர் கண்டிப்பா நம்மளை மேல தீர்வாரு.
அதே மாதிரி இன்னைக்கு ஆனந்த பாரதி ஐயா சொன்னதுல கருத்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒண்ணு என்னன்னா அவருடைய பெருமானுடைய மாணாக்கர்கள் யாரும் வந்து அவங்க பேரை போட்டுக்கணும் அப்படிங்கறத இல்லாம அவங்க செஞ்ச பணிகளை வந்து பெருமானிட்ட பணிகளை செவனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுல யாரும் தங்களுடைய பேரை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் விருப்பப்படல அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம உலகத்துல நம்ம வந்து இப்போ நம்மளுடைய நிலையை பாக்குறோம். பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ம வெக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. அவங்க எல்லாம் எதுவும் பண்ணாமே வந்து இவ்வளவு பெரிய வேலைகளை பெருமானிட்ட பணிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா நம்மளும் அந்த அளவுக்கு வரணும்
அப்படிங்கிற
பணிவு வேணும். அந்த மாதிரி இருக்கணுங்கிற முயற்சியும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அருமையான பாயிண்ட் அது.
எனக்கும் இது புது தகவலா தெரிஞ்சது ஐயா. பேரே போடாம இருந்து புது தகவலா தெரிஞ்சது ஐயா சொல்லுனா இது கூட எனக்கு தெரியாது. அப்படியே
அதே மாதிரி ஆனந்த பாரதி வந்து ஆமாங்க ரொம்ப டீப் தாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி என்னங்கய்யா,
வருங்காலங்கள அவர் மறுபடியும் பேச சொல்லணும் ஐயா ஆனந்த பாரதி ஐயாவை?
கண்டிப்பா கண்டிப்பா. அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு கூட ரெண்டு தடவை. இப்ப வந்து மறுபடியும் நம்ம கூப்பிடுவோம் அவரை. ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காரு. இந்த மாணவர்கள் பத்திலாம் வந்து ரொம்ப உயர்வா சொல்லி அவங்களுடைய இதெல்லாம் வந்து மறுபடியும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீஸ் தான் தெரிஞ்சிருக்கிற விஷயத்த வந்து ரொம்ப கூர்வையா பேசி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்க வந்து பிளே பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப தெல்ல தெளிவா எளிமையா பேசி சொல்லியிருக்காரு நமக்குலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது கேக்குறதுக்கு. ஒரு கேள்வி எனக்கு ஆனந்தபுரத்திக்கிட்ட, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க எங்கிருந்து
எடுக்கிறீங்க?
இல்ல இல்ல, முக்கியமா ஒண்ணு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வள்ளலார் வந்து அவர் வாயால சொன்னாரு இது வந்து இன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம் கிடையாது, இது வந்து ரொம்ப பழமையான பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயம் எங்க குறிப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம்?
இதுக்கு முக்கியமான சோர்ஸ வந்து நான் சொல்லிடுறேங்க, ஏன்னா எல்லாருமே படிச்சு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து முதல்ல முக்கியமான வள்ளலாருடைய வரலாற்றை வந்து நம்ம முழுக்க முழுக்க அறிவதற்கு நமக்கு மொத்தம் மூணு சோர்ஸ் இருக்குங்க, மூணு விதமான நூல்கள். ஒண்ணு வந்து திவ்ய சரித்திரம், திருவருட் பிரகாச வள்ளலார் வாழ்க்கை குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சாம கந்தசாமி பிள்ளை அவர்களால தமிழ்நாடு முழுக்க சென்று தேடி தொகுக்கப்பட்ட வரலாற்று குறிப்பு. இந்த வரலாற்று குறிப்பு சாமு கந்தசாமி பிள்ளையினுடைய பதிப்புல முன் பக்கத்துல திருவிழ்பாவுக்கு முன்னாடி இந்த வள்ளலாருடைய வரலாற்றை முழுக்க போட்டிருக்காரு. ஆமா ஆமா, கிரீன் புக். அந்த கிரீன் புக்கு இல்லாமலும் மோசூர் கந்தசாமி முதலியார் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அவர் வந்து ப்ரொஃபசர், அவரை வச்சியும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் ஒரு வரலாற்று குறிப்புகளை தொகுத்திருக்காரு. இது ரெண்டாவது. மூணாவது சொல்லுங்க, ஆயிரம் பாடல்களுக்கு மேல, ஆயிரம் கவிதைகளுக்கு மேல வள்ளலார் சரித்திர சிந்தனை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து சாமு கந்தசாமி பிள்ளை பண்ணியிருக்காரு. வள்ளலார் சரித்திரத்தை ஆயிரம் பாடல்கள்லாம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஒரு ஒரு பாடல்லையும் ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு வள்ளலாரை பத்தி. அவர் ஒரு ஒரு அற்புதத்தை சொல்றாரு. ஓ ராமலிங்க பெருமானே நீங்க இப்படி பண்ணீங்களே அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இதுல வந்து அப்படி ஒரு அற்புதத்தை சொல்றீங்க. இந்த மாதிரி வந்து ஆயிரம் கன்னிகளுக்கு மேலாக வள்ளலாரின் சரித்திர சீர்த்தனை என்கிற ஒரு நூலை பாடியிருக்கிறார். அந்த நூல் இப்ப அவைலபிள் கிடைக்குது, ஆன்லைன்லயும் ஆன்லைன்லயும் இருக்கு. நீங்க என்னோட வள்ளலார் போற்றி அப்படிங்கிற அந்த பிளாக் ஸ்பாட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல வந்து வள்ளலாருடைய சீடர்கள் எழுதின எல்லா நூல்களையும் நம்ம வரிசைப்படுத்தி இருக்கோம், தொகுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸா இருக்கு. கிட்டத்தட்ட 70% நூல்களை தொகுத்துட்டோம், மீதி இருக்கிறத டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாமு கந்தசாமியுடைய பிரபந்த திரட்டை வந்து நீங்க டவுன்லோடே பண்ணிக்கலாம். PDF ஃபைல் ஒரு 1000 பக்கம் நூல் அது, அந்த நூலை இருக்கு, நீங்க அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது இந்த மாதிரி, அதாவது வள்ளலாருடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய நமக்கு ஒரே ரிசோர்ஸ் வந்துங்கயா சாமு கந்தசாமி பிள்ளை நேரடியாக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதின வள்ளலாருடைய சரித்திர குறிப்புகள் தான். அதுலதான் இந்த ரச அன்னம்னு சொன்ன பார்த்தீங்களா, ரச அன்னம் பருப்பு துவையல் சாப்பிட்டது, இந்த செய்திகளை முதற்கொண்டு தொழூர் வேலாயுத முதலியாருடைய செய்திகளை முதற்கொண்டு ஒவ்வொரு சீடர்களுக்கும் அவர் என்னென்ன சொன்னாருங்கிறது முதற்கொண்டு தர்மசாலையில் என்ன நடந்ததுங்கிறது முதற்கொண்டு இது எல்லாவற்றையுமே அதுல குறிப்பிட்டிருக்காரு. இது அல்லாமல் எங்களுக்கு செவி வழியாக, அதாவது ஏன்னு சொன்னாக்கா வளல் பெருமானுடைய சீடர் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளையினுடைய சீடராக சிதம்பர சுவாமிகள், சிதம்பர சுவாமிகளிட இருந்து சீன சட்டையப்பறையா தெரிந்து கொண்டது, அவர்களிடமிருந்து நாங்க தெரிந்து கொண்டது என்று செவி வழியாகவும் சில செய்திகள் இருக்கு. ஆனா நான் இந்த செவி வழியான செய்திகள் எதையுமே நான் சொல்லல, அதெல்லாம் அன்பிரிண்டட், அதுல அதுக்கு வந்து ஆதாரம் கேட்டா எங்களால சொல்ல முடியாது. ஆனா அவை எல்லாமே ரொம்ப அற்புதமான செய்திகள். வளல் பெருமானுடைய அந்த நினைச்சாலே ஒரு பெருமைப்படக்கூடிய செய்திகள்லாம் அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்தால் அந்த செவி வழி செய்திகளை மட்டும் நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் யாராலும் எழுதப்படல, அது வந்து மரபு வழியாக, சீடர்களுடைய மரபு வழியாக செய் வழி செய்திகளாக வருகிறது. அதனால இது அப்புறம் இது இல்லாம வள்ளலாருடைய சீடர்கள் எழுதின அத்துணை பாடல்கள்லயும் வள்ளல் பெருமான், ஏன்னா வள்ளலாரை பத்தி எழுதணும் போது அவங்க என்ன எழுதுவாங்கன்னா வள்ளலாரை பத்தி தான் எழுதணும். அப்ப என்னன்னா வள்ளலாருடைய வாழ்க்கையில அவங்க கூட இருந்தது, அவங்க பார்த்தது, அவங்க கண்ணு முன்னாடி வள்ளலார் அருள் செய்தது, இதையெல்லாம் தான் அவங்க எழுதியிருக்காங்க. அதனாலதான் அந்த வள்ளலாருடைய பிரபந்தங்களை நாங்க திரட்டணும் அப்படின்னு இப்ப திரட்டிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய டிராப்ட் வந்து இப்ப வள்ளலார் போற்றி அப்படிங்கிற பிளாக் ஸ்பாட்ல இருக்கு, அதுல இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமே. அதனால இது எல்லாமே நாங்க சொல்ற செய்தி எல்லாமே ஆதாரமானதும் எல்லாருக்கும் தெரியக்கூடியதும் எல்லாரும் படிக்கக்கூடியதுமா இருக்கு. அதனால நீங்க அதை பயன்படுத்திக்கலாம்.
அற்புதம் அற்புதம்.
அந்த அந்த லிங்க் நீங்க டைம் கிடைச்சா அந்த நம்ம யூஎஸ் மார்க்கெட் குரூப்ல அனுப்பிச்சு விட்றீங்களா அப்புறமேட்டு?
சரிங்க. நான் அந்த குரூப்ல இல்ல, நான் வந்து பிரசன்னா ஐயாவுக்கோ இல்ல வேற அன்பர்களுக்கோ அனுப்புறேன், நீங்க அதுல தாராளமா போஸ்ட் பண்ணிடுங்க, ப்ராப்ளம் இல்ல.
சரிங்க சரிங்க. ஓகே,
நான் கட்டாயம் அனுப்புறேங்க. வள்ளலார் போற்றி அப்படிங்கறத அந்த லிங்கோட பேரு, நான் கட்டாயம் அதை அனுப்புறேன்.
சரிங்க. ஓகே,
ரொம்ப நன்றிங்க. ரொம்ப உங்களுடைய நம்ம பாரதியா பதிவு, நம்ம அம்மா பதிவு, நம்ம அருள் செல்விகள், நம்முடைய அஞ்சனாதேவி கோவிந்தராஜன், நம்மளுடைய யாழினி பாப்பா, உங்க எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி சில அருள்பாக்களை படித்து இன்றைய நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறோம். அன்பர்களுக்கு வேற ஏதாவது தகவல் இருந்தா இப்ப சொல்லியிருந்தேன்.
முடிச்சுக்கலாங்கய்யா.
ஐயா, நம்ம ஆனந்தி பாரதி ஐயா இணைப்புல இருக்கிறீங்களா?
ஐயா இருக்கேங்க, இணைப்புல இருக்கேன்.
ஐயா, ஏதாவது ஒரு அருள்பாவை பாடி ஜோதி பாடி நிறைய பண்ணிடுறீங்களா நீங்களே என்று?
நல்லது நல்லதுங்க ஐயா, கட்டாயம் கட்டாயம். பாடலாமா? சரிங்க. அருப்பெரும் ஜோதி கனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி பனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி கரிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சர்ச்சபைக்கு உரியார் தம்மோடும் கூடி தனித்த பேரன்பும் நெய் அறிவும் நற்சபைக்கு உரிய ஒழுக்கமும் அழியா நல்ல மெய் வாழ்க்கையும் பெற்றே சிற்சபை நடமும் பொற்சபை நடமும் தினம் தோறும் பாடி நின்றாடி செற்சபை உலகத்து உயிர்க்கலாம் இன்பம் செய்வது என் இச்சையாம் என்ற அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி வாழியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாழியலாம் வல்ல மணிமன்றம் வாழிநடம் வாழி அருஜோதி வாழி நடராயன் வாழி சிவஞான வழி ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே திருவுள் பிரகாச வண்ணனா திவ்ய திருவடிகளே சரணம் 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 எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. நன்றிங்கய்யா,
நல்ல நிறைவுங்கய்யா, ரொம்ப சிறந்த நிறைவு, ரொம்ப ஆத்ம திருப்தி. எல்லோருக்கும் விடைபெறுகிறோம், வருகின்ற வாரங்களில் சந்திப்போம். எல்லா உயிர்களும் என் புற்று வாழ்க, கொல்லாவிரதம் இக்குலயமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலர்வி வாழ்க வாழ்க, எல்லோரும் மலமோடு என் புற்று வாழ்வாங்க வாழ்க. சிறப்பு. நன்றி 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 ஐயா, எல்லாருக்கும் நன்றி. அம்மாவுங்களுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி.
நன்றி ஐயா, நன்றி ஐயா.
வணக்கம் வணக்கம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க.